இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமையா ஆண்டவரே. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம், எங்களை வாழ வைத்த நாமம், ரட்சித்த நாமம், இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு சபையிலே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, மகிமை மகிமை உண்டாவதாக. மகத்துவமானவரே, உமக்கு ஆராதனையா. பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், பாத்திரம் துதிக்கு பாத்திரர். இயேசுவே கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ஐயா. நன்றி தகப்பனே. எங்கள் கூடுகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் மகிமைப்பட வேண்டும், நீர் மகிழ வேண்டும் ஐயா. நீர் எழுந்திருட வேண்டும் ஐயா. எங்கள் விருப்பமெல்லாம் நீதான், எங்கள் வாஞ்சியெல்லாம் நீதான், எங்கள் தேவையெல்லாம் நீதான். கிறிஸ்துவே, உண்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீதான் எங்கள் ஆண்டவர் சபையின் தலைவர் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உண்மை அண்டிக் கொண்டவருக்கு நீர் அடைக்கலம். அதாதி தேவரே, நீர் எங்கள் அடைக்கலம். உங்களுடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதார். நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் தள்ளாட விடமாட்டார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகம், ஆனா அது இருந்தெல்லாம் அவர் அவனை நீக்கலாக்கி ரட்சிப்பார், அவனை விடுதலையாக்கி காப்பார். ஓ வாழ்க்கை பண்ணுறவர் உண்மையுள்ளவர், வாழ்க்கை பண்ணுறவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உம்முடைய உண்மை நிமித்தம் உண்மை துதிக்கிறோமே. ஓ நீர் உண்மையுள்ளவரப்பா, நீ வார்த்தையில உண்மையுள்ளவரப்பா, வாக்கு தத்தம் பண்ணவ நீ உண்மையுள்ளவரப்பா. சபையிலே உண்மை துதிக்கிறோம், உண்மை சோதரிக்கிறோம். இந்த நாமத்திற்குரிய மகிமை கனத்தை செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ஐயா. ஆவியானவரே உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில அசைவாடுகிற கர்த்தருடைய ஆவியானவர் உமக்கு நன்றி ஐயா. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று வாக்குரைத்த கர்த்தாவே, உம்மாலே அல்லாமல் எங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்துவே, எல்லாம் நீதான் ஐயா, எல்லாம் நீதான் ஐயா. நீதான் எங்கள் தஞ்சம், நீதான் எங்கள் நோக்கம். கர்த்தாவே, உம்மை நம்புகிற ஒருவரும் இப்படி கைவிடுவது, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கும் பயமுண்டாக. ஆவியானவரே தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா, இந்த வார்த்தைகளை அனுப்பி எங்களை குணமாக்கு. என்னுடைய வார்த்தை கண்மலையை உடைக்கிற சவ்வடியை போல் இருக்குது அல்லவோ என்று சொல்றீங்க தெய்வமே. எந்தெந்த பகுதிகளிலே எங்களை உடைக்கணுமோ அந்தந்த பகுதிகளை உடையுங்கப்பா. எந்தெந்த பகுதிகளிலே நாங்கள் சீர்திருந்தனமோ அவைகளிலே சீர்திருந்தி குணப்படத்தக்கதான் கத்தர் இந்த நாளிலே உடைய ஆவியானவரை கொண்டு வார்த்தையினால் எங்களோடு விடைபடு. எங்களை சுப்பிரதி, எங்களை சுமைப்படுத்து. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேடி குளிர உமக்கு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தாவுக்காரம் Thank you, Holy Spirit. நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதுகிற முதலாவது அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்க. லூக்கா எழுதுகிற தற்செய்தோம் முதலாவது அதிகாரம் முதலே முதலாவது வசனத்தில் இருந்து வாசிக்கு எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதுற நட்சத்திரம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்க.
மகா கனம் பொருந்திய தேயோப்பிலுவே, நாங்கள் மொழி நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவர்களை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியினால்
படி
ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாக விசாரித்திருந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நித்தியத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய்மைக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிட்டு யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின் படியேயும் நியமங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மல்லடியாயிருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள்.
கூட வசனத்தில் இருந்து பாதிகள் இருந்தால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்தறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலவாய் தோன்றும். ஆகவே எல்லாவற்றையும் திட்டமாக கேட்டறிந்து பரிசுத்தாவுடைய ஏவுதலினோடு அவர் தேவனுடைய வார்த்தைகளை வரைந்திருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாட்டும். ஆகிலும் அந்த நாலாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலவாய் தோன்றிட்டு. நான் அறிந்த வட்டில் எனக்கு தெரிந்த அளவில் பரிசுத்த ஆவியானவர் மிகவும் ஒழுங்கானவர். எதை சொன்னாலும் ஒழுங்காக சொல்லுவார், எதை செய்தாலும் ஒழுங்காக செய்வார். ஆகவே பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் ஒழுங்கும் கிரமமாக இருக்க வேண்டியது அவசியம். ஒழுக்கம், டிசிப்ளின். டிசிப்ளின் என்ற வார்த்தை டிசிப்ளின் என்ற சொல்லிலிருந்து தான் வந்துதான். சோ டிசிப்ளின் என்றால், அதாவது சீசைகள் என்றால், அவர்கள் ஒழுங்குள்ளவளாக ஒழுக்கமுள்ளவளாக இருக்கணும். உலகத்திலே ஒழுங்கினங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. தாறுமாறுகள் தாராளமாக பெருகிக் கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், உள்நாட்டு கலவரங்கள், புரொட்டஸ்ட் பண்றாங்க, போய்கோட் பண்றாங்க, விடுதிகளை எரிக்கிறாங்க, கொட்டர்களை எரிக்கிறாங்க, நாட்டுக்கு விரோதமான சண்டைகள், பல காரியங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிற இந்த காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒழுங்கு கிரமமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதாவது we have to discipline ourselves. நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களை தாங்களே டிசிப்ளின் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் தங்களை தாங்களே ஒழுங்குபடுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். குறுந்திருக்கிறது நிரூபத்தில் சபையை குறித்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சபையிலே சகலமும் ஒழுங்கும் கிரமமாக இருக்கப்படுவது. அதுக்கு முன்பாக அவர் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய வரங்களை, தீக்க தரிசனங்களை, பரிசுத்தாவின் வரங்கள் வல்லபுகளை குறித்து சபை குறித்து எழுதி கொண்டு வந்து சொல்றாரு, சபையிலே சகலமும் ஒழுங்கும் கிரமமாக இருக்கிறவர். சோ அதுக்கு முதல் தீக்க தரிசனத்தை குறித்து சொல்றாரு. அவரை சொல்லிட்டு ஒழுங்கும் கிரமமாக, அப்படியானால் பரிசுத்த ஆவியானவர் எதையும் ஒழுங்கும் கிரமமாகவே செய்கிறவர் என்பதை நாம் மறக்க கூடாது, மறைக்கவும் கூடாது. அப்ப நாம் எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு நாம அர்ப்பணிக்கிறோமோ, எந்த அளவுக்கு பரிசுத்தாமுடைய வழிநடத்தலுக்கு நாம விட்டுக் கொடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆவியானவர் நம்மை டிசிப்ளின் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். ஐ டெல் யூ பீப்புள் ஒன் திங், பிபோர் ஐ கோ டு மை மெசேஜ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் சேயிங். இன்றைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் சொன்னதை கவனிங்க, அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கார்கள், இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற்றிருக்கார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்படுறவர்கள் எத்தனை பேர், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அல்லது புத்தராக இருக்கிறார்கள். எவர்கள் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராக பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நான் சொல்றேன் ஒரு காரியத்தை நன்றாக கவனிங்க, நான் சொல்ற காரியம், இன்றைக்கு அநேகர் ரட்சிப்பின் அனுபவத்தோடு இருக்கிறார்கள், ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவ ஆவியான வருடத்திற்கு தங்களை சப்மிட் பண்ணாமல் இருக்கிறார்கள். ஆகவேதான் உள்ளே தேவனை தேடுகிற உணர்வு பெறுகிறது. ஆகவேதான் உள்ளே அவனுக்கு ஆண்டவரை குறித்து ஒரு வாஞ்சை வைராக்கியம் இல்லாமல் போகிறது. யாக்கோபு 4 அதிகாரத்தில் வாசித்து பார்த்து சொன்னால், உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறியீர்களா? யார் அந்த அவர்கள்? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேதான் தேவ ஆவியானவர் வந்து வாசமாக இருக்கிறார். அப்ப தேவ ஆவியானவர் கர்த்தரை குறித்து, தேவோட வார்த்தை குறித்து, சபையை குறித்து வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். மூன்று விதமான வைராக்கியத்தை குறித்து வேத நமக்கு போதிக்கிறது. ஏற்கனவே அதை குறித்து நான் எடுத்து வைத்திருந்தாலும் இன்னும் எனக்கு அதை குறித்து ஒரு கைடன்ஸ் இல்லாதபடியால அதை குறித்து பேசாம இருக்கேன். இந்த காண்டவர் சொல்லும்பொழுது பேசணும். இப்ப கவனிங்க, நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்க சொன்னால், வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு தேவ ஆவியானவரை உண்மையாக பெற்று உண்மையாக தேவ ஆவியான நடத்தப்படுவோமாக இருந்தால் ஏன் நமக்குள்ள அந்த வைராக்கியம் இல்லை? ஏன் ஆண்டவர் குறித்து ஒரு வாஞ்சி இல்லை? ஆகவே நான் சொல்ல வர காரியம் என்றால், நாம் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய புத்திரராக இருக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஆவியானவர் நம்மை நடத்த நம்மை நாம் அர்ப்பணிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை டிசிப்ளின் பண்றவர், நம்மை ஒழுங்குபடுத்துறவர். ஒழுங்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இந்த பாருங்க, ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணுவோம், அல்லது வீக் டேஸ்ல ஒரு நாள் எங்கேயாவது ஒரு நாள் ஜெபம் பண்ணும், அப்படியே அந்த வாரம் முழுக்க ஓடும். அதாவது when I have time, அதாவது எனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நான் ஜெபம் பண்ணுவேன். மிச்ச நேரம் எல்லாம் எனக்கு எஞ்சி இருக்கிற நேரத்தை வேணுமெண்டா ஆண்டவர், நான் கொஞ்ச நேரம் உங்களுக்கு தந்தேன். நாம ஆண்டவருக்கு ஏதோ பிச்சை போடுறது போல போயிடுற பாரு. 24 மணி நேரத்தை உனக்கு கொடுத்து நான் அன்றைக்கு இருந்து யோசித்தேன். எனக்கு அருப்பு அனுக்குள்ள நான் ஒரு காலத்துல வேலை செய்வேன். அப்ப எனக்கு மனைவி இருக்கிற சொல்றதுக்கு கத்த சாட்சி, காலமை விருட்டோடு எழும்பி வேலைக்கு போவேன், விருட்டோட திரும்ப வீட்டை வருவேன். வீட்டை சாப்பாடு இருக்காது, ஒருவருக்கும் வெளியில் தெரியாது, சாப்பாடு இருக்காது. பல நாட்கள் நான் பட்டினியாக இருந்திருக்கேன். கத்தருக்கு முன்பாக சொல்றேன், ஒரு துண்டு பான் எடுப்பேன், பைக்கு வைப்பேன், பைக்குகளை வைப்பேன், பைபிள் எடுப்பேன். அப்ப எனக்கு டிரைவிங் லைசன்ஸும் இல்லை. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் கிட்ட பஸ்ஸுக்கு போடுற இருந்த இடத்துல இருந்து பாக்கியம் எடுத்து அந்த மேடு ஒன்றுக்கு அதால ஓடி போய் நான் பஸ் பிடித்து குறிப்பிடங்களுக்கு பைபிசடிக்கு போய் டீச் பண்ணிட்டு திரும்ப வருவேன், படுப்பேன், திரும்ப காலம் போவேன். சொல்றது கத்த சாட்சி. இப்ப நான் சொல்ல வர காரியம் என்றால், அப்படி இருந்தாலும் நான் கத்திர தேட நான் மறக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், நமக்கு பலமும் சுகமும் இருக்கும் போதெல்லாம் நம் சுய வேலைகளை கவனித்து விட்டு, நமக்கு பலமும் சுகமும் இருக்கும் போதெல்லாம் நம்முடைய தேவைகள் எல்லாம் செஞ்சுவிட்டு, ஈட்டில் சுகவீனமான நேரங்களிலும் பலவீனமான நேரங்களிலும் வயது போன நேரங்களிலுமா நாம் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யறதுக்கு வாஞ்சிக்கிறதும் வைராக்கியம் கொள்றதும்? வயோதிப நாட்களில் தானா ஆவியானவர் நமக்குள்ள வைராக்கியம் கொள்ள போகிறார்? So this is the time to do something for the Lord, for the glory of God. இதுதான் சிறப்பான நேரம். ஆண்டவருக்கு வைராக்கியம் கொண்டு கத்தருக்கிட்டு நாம் ஏதாவது செய்து நாம் ஒரு ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது. ஆகவே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்த நல்ல பலம், சுகம், வாய்ப்பு, வசதி, ஆற்றல், அறிவு எல்லாவற்றையும் நமக்கென்றே நாம் செலவழித்து விட்டு, இந்த பூமிக்கடுத்த காரியங்களுக்கே நாம் செலவழித்துட்டு, கடைசியில எப்படி நாம் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறது? நீங்களே யோசித்து பாருங்க. நம்மை ஆண்டவர் ரட்சித்ததின் நோக்கம் என்ன? உன்னை தொட்டதின் நோக்கம் என்ன? உன்னை அழைத்ததின் நோக்கம் என்ன? உன்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்ன? உன்னை குறித்தும் ஒரு திட்டம் ஆண்டவரிடத்தில் உண்டு, உன்னை குறித்தும் ஒரு நோக்கம் கர்த்தரிடத்தில் இருக்குது. அதை குறித்து நாம் யோசிக்கிறோமா, அல்லது நம்முடைய விருப்பப்படியே நாம் வாழ்ந்து நமக்கு தேவை வரும் போது தேவனை தேடுகிறோமா? நேரம் இருக்கிற நேரம் நாம் ஜெபம் பண்றேன், எனக்கு நேரம் இல்லை. I don't have enough time to seek the kingdom of God. எனக்கு நேரம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆகவே ஒழுங்காக நான் ஜெபம் பண்றேன். எனக்கு பைபிள் வாசிக்க நேரம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை திருப்பி கர்த்தர் எனக்கு என்ன சொல்றாரு? இந்த நாளில ஏதாவது எனக்கு தேவனிடத்தில் இந்த வார்த்தை உண்டா? ஆண்டவர் என்னை திருத்த, என்னை சரிப்படுத்த, என் வழிகளை சரிப்படுத்த, என் சிந்தனைகளை சரிப்படுத்த ஏதாவது ஒரு வார்த்தை கர்த்தரிடத்தில் உண்டா? வேதத்தை நாம் திறந்து ஒழுங்காக கிரமமாக நம்ம வாசிக்கிறோமா? God knows everything. நீ கடைசியாக ஜெபித்து எத்தனை நாட்கள், கடந்த வாரங்களிலே நீ எப்படி ஜெபம் பண்ணி தேவனோடு உறவாடி எப்படி கர்த்தரோடு நீ ஐக்கியமாக இருந்திருக்கிற, நீ எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுக்கிறாய், எந்த அளவுக்கு கிரமமாக ஒழுங்காக ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து அதை யோசித்து அதற்கு ஒப்பு கொடுக்கிறாய், எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கு வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிறாய், எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்கிறாய். சிந்திச்சுப்பார், காலங்கள் கடந்து போகுது, வருஷம் கடந்து வந்த இப்பதான் புது வருஷம் தோன்றது போல பிறந்தது போல இருக்கு. இப்ப 11 மாசம் நடுப்பகுதிக்கு ஏறத்தாழ வந்துட்டோம். காலம் கடந்து போகிறது, என்ன சொல்ல போனா பறந்து போகிறது. காலை எழுந்தா மாலைக்கு வெட்டுக்கு போறது போல எப்படி நேரம் போச்சுன்னு சொல்ல, மின்னல் வேகத்துல நேரம் போகுது. உன்ன மறந்துடாதீங்க, ஒவ்வொரு நாள் செலவழியும் போது உன் வாழ்க்கையில தேவன் நிர்ணயித்த நாட்களில் ஒன்று குறைந்து கொண்டே இருக்குது என்பதை மறந்துடாது. என்னை சேர்த்துதான் எனக்கும் உனக்கும் தேவன் அளந்து கொடுத்த காலங்கள் உண்டு, அளந்து கொடுத்த வருஷங்கள் உண்டு. ஆகவே ஒரு நாள் முடியும் போது உனக்கும் எனக்கும் ஆண்டவர் நிர்ணயித்த வாழ்நாட்களில் ஒரு நாள் மறைந்து போகிறது அல்லது குறைந்து போகிறது. ஆகவே எனக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, கர்த்தருக்கு முன்பாக நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்றேன், உங்களை ரட்சித்த நோக்கத்தை விட்டுறாதே. ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பின் மேன்மையை இழந்துடாது. கண் சொருகி போன கூடைகள் போல இந்த உலக சிட்டுங்களில் சிக்கி அமிழ்ந்து போகாதே. அழிந்து போறவைகளை நினைத்து அவைகளும் இருதயத்தை பறிகொடுக்காதே. இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள் இருதயம் லயிக்கிறதுக்கு இடம் கொடுக்காதே. ஏனென்றால் காணப்படும் எல்லாம் அழிந்து போ, காணாதவைகளோ நிலைத்திருக்குமா. இந்த கண்ணால நாம பார்க்கிற எல்லாமே ஒரு நாளைக்கு அழிந்து போகும், ஒளிந்து போகும், ஒன்றும் நீடித்து நிலை. ஆனால் இதுவரை நாம் கண்களால காணாதவைகள் தான் நமக்கு நீடித்து நிலைத்திருக்கிறது. யோவான் 14 அதிகாரத்துல முதலாம் வசனத்துல நீங்க வாசித்து பார்ப்பீங்க சொன்னார், என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாது இருந்தா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போல் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் திரும்பி வந்து நான் எங்க இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படியாக உங்களை கூட்டி சேர்த்துக் கொள்ள திரும்பி வருவேன் சொல்லி போயிட்டாரு. இப்ப இந்த வார்த்தையை சொல்லி இயேசு கிறிஸ்து போய் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேல் ஆயிட்டு. அப்ப இப்பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகத்துல என்ன செய்து கொண்டிருக்காரு? இயேசு கிறிஸ்து கதவிடுறவர் அல்ல, ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு போறவர் அல்ல, அல்லது இந்த தேர்தல் காலங்களில் எலெக்ஷன் காலத்துல நம்ம காலத்துல நம்ம நாட்டில் பார்த்து சொன்னீங்கன்னா எலெக்ஷன் சொன்னா இந்த தேர்தல் வேட்பாடுகள் எல்லாம் மேடுகளில் என்னெல்லாமோ வாக்குறுதிகளை சொன்னார், நான் உங்களுக்கு இந்த பட்டணத்துல என்ன கிணறு வெட்டி தருவேன், நான் இந்த பட்டணத்துக்கு வாய்க்கால் வெட்டி தருவேன், இந்த பட்டணத்துல அரங்கு கட்டி தருவேன், இந்த பட்டணத்துல பஸ்ஸோட வைப்பேன், அப்படியெல்லாம் பல வாக்கு தத்துவங்களை கொடுப்பாங்க. எலெக்ஷன்ல வெண்ட பிற்பாடு அதெல்லாம் பறந்து போகும். ஆகவே அரசியல்வாதிகள் போல நம்முடைய ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்றவர் இல்ல, அப்படி நம்முடைய ஆண்டவர் வார்த்தைகள் சொல்றவரும் இல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ? அவர் தேவன் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றவர், வார்த்தையில உண்மையுள்ளவரப்பா, சொன்ன வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறவர், சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுறவர் நம்முடைய ஆண்டவர். வார்த்தையில உண்மை உள்ளவர் என்பதை நாம மறக்க கூடாது. ஆகவே என கரிமானுகளே, நாம் ஒழுங்காக ஆண்டவரை தேடணும். இன்னைக்கு சிலரை பாருங்க, என்றைக்கும் ஒரு நாளை ஜெபம் பண்ணுவாங்க, பிறகு திரும்ப நேரம் வரும்போது திரும்ப ஜெபம் பண்ணுவாங்க, அல்லது வாழ்க்கையில் ஏதாவது நெருக்கடிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், வியாதிகள் என்று வரும்போது இயேசுவே எனக்கு இறங்குமப்பா என்று கேட்பான். அப்பொழுதுதான் அவங்களுக்கு தேவனை தேடுற உணர்வு வருதுப்பார். மற்ற போதெல்லாம் தங்கிற விருப்பப்படி வாழ்ந்துட்டு வாழ்க்கையில நெருக்கடிகள், கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஆண்டவரே என்னை நோக்கிப்பார். எனக்கருமானே, நீங்கள் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அப்படி இருந்திருக்கூடாது. நம் தகப்பனோடு அவ்வப்போது ஒவ்வொரு நாளும் நாம் உறவாடுறவளாக இருக்கணும். கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்திலே நாங்கள் ஒழுங்கும் கிரவமாக இருக்கணும். எனக்கருமானவர்களே, ஒழுங்காக எழுதி உணர்த்துவது எனக்கு நலமாக தோன்றும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரவமாக, ஒருவன் ஊழியத்தை செய்தால் ஒழுங்காக செய்யணும். ஒருவன் என்ன போல பிரசங்கம் பண்ணினா அவன் தேவனுடைய வார்த்தையின்படி ஒழுங்காக பிரசங்கம் பண்ணணும். ஒருவன் சாட்சி சொன்னால் அவன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஒழுங்காக சாட்சி சொல்லணும். எனக்கு அவனிங்க சில பேருடைய வாழ்விலே நல்ல சாட்சிகள் இருக்கு, ஆண்டவருடைய வாழ்விலே நல்ல அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், ஆனால் அதை ஒழுங்காக விவரித்து சொல்ல தெரியல. சிலருக்கு தீர்க்கதரிசன வரம் இருக்குது, ஆனால் அந்த வரத்தை எப்படி ஒழுங்காக பாவிப்பென்பது தெரியல. சோ நாம் நாம் எதை செய்தாலும் ஒழுங்கு கிரமமாக, ஏனென்றால் தீர்க்க தரிசனத்தினால சபையை கட்டவும் முடியும், உடைக்கவும் முடியும். அவை எதை செய்தாலும் நாம் ஒழுங்கும் கிரமமாக இருக்கணும். அது ஆகவே குடும்ப வாழ்விலும் சரி, ஊழிய வாழ்விலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் சரி, எதை எதெல்லாம் நாம டிசிப்ளின் பண்ணணுமோ அதை நாம டிசிப்ளின் பண்ண நாம கற்றுக்கொள்ளணும். எதை நாம ஒழுங்குபடுத்த வேணுமோ அவைகளை, ஏன்னா நாம தாறுமாறானவர்களா இருந்திருக்கூடாது, ஒழுங்கில்லாதவர்களாக இருந்திருக்கூடாது. ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள். நான் சொல்லட்டுமா, ஒழுக்கத்தை உலகம் தேவனுடைய பிள்ளைகள் இல்லத்தில் இருந்துதான் கற்றுக்கொள்ளணும் பாரு. சோ ஒழுங்காக எழுதி உணர்த்துறது எனக்கு ஏற்றதாக நலவாக கண்டது என்று அப்ப லூக்கா அடுத்த வசத்தப்படி டாலா வசத்தப்படி
அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிட்டு.
அடுத்த வசதம்,
யூதா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் வேறு எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள்.
நீதி உள்ளவர்களாக இருந்தார். அப்படியானால் தேவ பார்வையிலே நீதி உள்ள வாழ்வென்றா என்ன தெரியுமா? தேவனுடைய பார்வையில நீதியுள்ள வாழ்வென்றால் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவளாக இருக்கணும். அப்படியானால் தேவனுடைய பார்வையில குற்றமற்றவளாக இருக்கிறது எப்படி? கர்த்தருடைய நியமனங்களின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நடக்கிற வாழ்வு தான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற வாழ்வாகும். சோ இந்த இன்றைக்கு நான் எடுத்த சத்தியத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனா எனக்கு தெரிந்தளவுல தேவ ஆவியானவர் எனக்குள்ள தந்த அந்த இன்ஸ்பிரேஷனோடு இந்த செய்தி இந்த நாளிலே ஒரு வித்தியாசமான கூட பேச விரும்புறேன். என தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. ஓப்பன் யுவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் டு ரிசீவ் தி வேர்ட் டு வாக் வித் கிரைஸ்ட் டெய்லி. ஆண்டவரோடு நாம் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். தேவனோடு நாம் ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆண்டவர் இயேசுவோடு வாழ்ந்து மீதி ஆறு நாள் அளவும் நாம் சொந்த விருப்பப்படி வாழுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ்ந்திராதபடி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு வாழ ஆண்டவர் இயேசுவோடு நடக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். கவனிங்க, இந்த வாசித்த இந்த வசனத்திலே கவனிங்க, தயவு செய்து என்ன பாருங்க, ஐந்தாம் வசனத்திலே ரெண்டு பேரு பேர் குறிப்பிடப்படுறது. ஒன்று சகரியா, மற்றவர் எலிசபெத். சோ தேர் வாஸ் எ ஃபேமிலி, என்ன கவனிங்க, சகரியா எலிசபெத். சோ லூக்கா தன்னுடைய நட்சத்திர நூலிலே இந்த குடும்பத்துக்கு தான் முதலிடம் கொடுத்திருக்கிறார். சோ அது மாத்திரம் இல்ல, இந்த வேதத்தில் இருக்க ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் ஏதோ இடையில இருந்து ஒரு பேரை எடுத்து புகுத்தாது, அது பரம்பரையில இருந்து கொண்டு வரும்பார். இது இந்த வேதத்துக்கு இருக்கிற ஒரு தனி சிறப்பு என்னவென்றால் இடையில ஒரு பேரை போட்டு அட்ரஸ் பண்ணாது. அது தகப்பன்ற பேரையும் குறிக்கும், அதாவது சந்ததியே குறிக்கும். இனி சொல்ல போனால் ஆதாமில இருந்து இன்றைய மனுஷன் வரைக்கும் வேதம் வரவிலக்கணம் கொடுக்குது பாருங்க. ஆகவே இடநடுவில் ஏதாவது அந்த புகுத்தாது, அது ஆரம்பத்தில இருந்தே நமக்கு சகலத்தையும் கிரமமாக ஒழுங்காக வெளிப்படுத்துற ஒரு புத்தகமாக இருக்கிறதுக்காக ஆண்டவருடைய சோத்திரம். சரி, பண்ண கவனிங்க, தேவஸ்த கப்பல் யார் தெரியுமா? ஒரு குடும்பம் இங்கே, யார் அது? சகரியா எலிசபெத். இந்த குடும்பத்தை குறித்து நான் கொஞ்சம் கவனித்து பார்த்தேன். என்னை கவர்ந்த ஒரு குடும்பம், அல்லது தேவ பார்வையில கவர்ச்சியான ஒரு குடும்பம், உலகத்தின் பார்வையிலே அல்ல, தேவனுடைய பார்வையிலே கவர்ச்சியான ஒரு குடும்பம். சோ இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு ஒரு பரிசு அல்ல, கிறிஸ்துவுக்கு ஏற்ற குடும்பம். நமக்கு ஏற்ற குடும்பம் அல்ல, கிறிஸ்துவுக்கு ஏற்ற குடும்பம். சோ இப்ப என்ன கவனிங்க, இங்க ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம், சகரியா எலிசபெத். இவர்களை குறித்து வேதம் தருகிற குறிப்பு, ரெண்டு குறிப்பு தருது. ஒன்னு, இவர்கள் சகல வேத வார்த்தையின்படி நடந்திருக்கார்கள். இரண்டாவது, ரெண்டு பேரும் வயது சென்றவர்களாக இருந்தும் தேவன ஊழியத்தை நிறைவேற்றியிருக்கார்கள். மூன்றாவது, வயது சென்றவர்களாக இருந்தும் குழந்தை இல்லாமல் இருந்திருக்காங்க. மூன்று குறிப்பை நாம் இந்த குடும்பத்திலிருந்து கவனிக்கலாம். நன்றாக கவனிக்க தேவசு. நம்பர் ஒன், கர்த்தருடைய வேத வாக்கியங்களின்படி எல்லாம் அவர்கள் நடந்திருக்கார். எதுவரைக்கும் நடந்திருக்கார்கள்? வயது, இருவரும் வயது சென்று முதிர் வயது ஆகிவிட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய சகல சட்ட திட்டங்களின்படி, கர்த்தருடைய சகல வார்த்தையின்படி இருவரும் நடந்திருக்கார். அடுத்த குறிப்பு என்னங்க? அவங்க இருவரும் வயது சென்றவர்கள் ஆகியும் கர்த்தருடைய ஊழியத்தை கைவிடல. அப்படியாக அவர்கள் ஊழியம் செய்யும் போலதான் தேவ தூதன் அவங்களுக்கு தரிசனமாகிறார். மூணாவது, அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய குறை என்ன தெரியுமா? இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள், ஆனால் அவளுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. என்ன கவனிங்க, வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை இருக்குது, ஆனா ஊழிய குடும்பம், ஆண்டவரை நெருங்கி உறவாடுகிற குடும்பம், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய சகல நியமனங்களும் படி வாழுகிற குடும்பம், தேவன் கொடுத்த சகல வார்த்தையை தங்கள் வாழ்க்கையில கை கொண்டு நடக்கிற குடும்பம், ஐயா, கர்த்தரை விசுவாசிக்கிற குடும்பம், கர்த்தருடைய சகல வார்த்தையின்படி நடக்கிற குடும்பம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற குடும்பம், ஆனா என்ன இல்ல? பிள்ளை இல்ல. எப்படி இருக்கு? அப்ப உல சமுதாயம் என்ன செய்ய? நீ தான் சேர்ச்சி சேர்ச்சி ஓடுறீங்க, ஒவ்வொரு நாளும் காலை எழுப்பு ஓடுறீங்க, இரவு வருகிறீங்க, இடையில உபவாசம் ஜெபம் சனிக்கிழமை ஓடுறீங்க, அது போதாமல் பைபிள் ஸ்டடி ஓடுறீங்க, இதுக்கு போதாமல் சுமி சேதம் சொல்ற, ஆனா உண்ட வாழ்க்கையில பாரு பெரிய குறை இருக்குது எல்லாம் சொல்லுவார். ஆனா சக்கரியா எலிசபேத்து சமுதாயம் என்னத்தை சொல்லி இருந்தாலும் அவர்கள் அதையெல்லாம் சட்டை பண்ணாமல், அவர்களெல்லாம் கருத்தில் எடுக்காமல், அவர்கள் முதல் வயதானாலும் கர்த்தருடைய சகல நியமனப்படி அவர்களுக்காக நடந்திருக்கார்கள், வாழ்ந்திருக்கார்கள். பட் அர்த்தம் என்ன தெரியுமா? எங்களுடைய வாழ்விலே இருக்கிற தேவைகளுக்காக நாங்கள் தேவனை தேடவில்லை, தேவன் எங்களுக்கு தேவனாக இருக்கும்படியால் அவரை தேடுகிறோம். ஹலோ, வாழ்க்கையில சகரியா எலிசபேத்து கேட்ட அவங்க கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை தேட இல்லை, அவர் எங்கள் தேவனாக இருக்கும்படியால் அவரை தேடுகிறோம். எத்தனை பேர் நாம தேவனை தேவனாக தேடுகிறோம், அல்லது எத்தனை பேர் தேவைகளுக்காக தேவனை தேடுகிறோம்? அதை தாரும் ஆண்டவரே, இதை தாரும் ஆண்டவரே, அப்படி செய்யும் ஆண்டவரே, இப்படி செய்யும் ஆண்டவரே, கேட்கிறது தப்பு இல்ல, ஜெபிக்கிறது தப்பு இல்ல, நம்முடைய தேவைகளை தேவன் சந்திப்பார், ஏன்னா நமக்கு அவர் பரம தகப்பன். ஆனா நாம் நம்முடைய தேவைகளுக்காக நாம் தேவனை தேர்வனாக போயிடக்கூடாது, தேவன் தேவனாக இருக்கும்படியால் அவரை நாம் தேடப்படும். அவர் ஏனென்றால் நாம் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து எனக்காக உனக்காக மரிச்சிருக்கார். ஐயா, மாமிசமான மனுஷனாகிய எனக்கு, பாவியாக இருந்த உனக்காகவும் எனக்காகவும் கூட தெய்வம் ஆண்டவர் இயேசு சிலுவையில பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரிச்சிருக்கிறாரே, இயேசு உன்னை ரட்சித்திருக்கிறாரே, உன்னை உன் பாவங்களை மன்னிச்சிருக்கிறார், அவர் ஆண்டவராக இருக்கும்படியா, தேவனாக இருக்கும்படியா அவரை தேட வேண்டும். மறுபடி தேவைகளுக்காக நாம் தேவனை தேடுவது தப்பில்லை, ஆனா தேவைகளுக்காகவே தேவனை தேடிட்டா நாம் கேட்கிற காரியங்கள் ஒருவேளை நமக்கு ஆண்டவர் கிராண்ட் பண்ணாம இருக்கும் பொழுது அல்லது தாமதிக்கும் போது உடனே நம்முடைய வாயில என்ன வரும்? முறுமுறுப்புகள், அவவிசுவாசங்கள் நமக்குள்ள இருந்து எழும்ப ஆரம்பிக்கும்பார். அதாவது நாங்க கேட்கிற எல்லாவற்றையும் கர்த்தாவே நீ தரணும், சரியோ? நாங்க கேட்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ தர வேண்டும். அப்படி இல்லாட்டால் எகிப்தில் இருந்து வந்த இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்திலே ஆண்டவரிடத்தில் முறுமுறுத்தது போல் அற்புதங்களை பார்த்தார்கள், அதிசயங்களை பார்த்தார்கள், ஆனால் கெட்ட காரியங்கள் கிடைக்காத போது முறுமுறுத்தது. இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டது. அவையோடைய யோசித்து பாரு, நீ தேவனை தேவனாக தேடுறியா அல்லது தேவைக்காக தேடுகிறோமா? தேவன் நம்முடைய இருதயங்களை அறிவார். நாம் இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்க்கை தேவனோடு நடக்கிற காரியம் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கு. நான் உங்களுடைய சொல்லுறேன், தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க ஒரு வல்லவராக இருக்கிற ஸ்தோத்திரம். ஆனா நான் சொல்ல பாரு காரியம், ஏதோ இந்த தேவைக்காக அவர் நான் தெரிந்தா அது உண்மையான அன்பில் பாரு. உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்றுக்காக ஒருவர் அன்பு கூறுவாரா இருந்தா அது உண்மையான அன்பு நம்பாதே. ஏன் தெரியுமா? அந்த தேவையை பெற்று முடிஞ்ச பிற்பாடு எல்லாம் போயிடும். ஆனா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, அவனுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார், அவனுக்காக கிறிஸ்து மரிச்சிருக்கிறார், அவனும் தேவ சாயலாக உண்டா, இப்படிப்பட்ட உணர்வுகளின் அடிப்படையில் ஒருவர் ஒருவர் நம்ம அன்பு கூறுவாங்க இருந்தா நம்முடைய அன்பு சரியாக இருக்கும், செவ்வையா இருக்கும்பா. அவ ஆண்டு விடத்துல நாம ஏதோ ஒரு தேவைக்காக நாம அன்பு கூர்வமாக இருந்தால் அந்த அன்புல உண்மை இருக்காது. பாரு, ஆண்டவரே நீர் என் ஆண்டவர், கர்த்தாவே நீர் என் தேவ கருத்துடன் போட்டுவிடும் என்ற வாழ்க்கை. நீங்க எதை தந்தாலும் சரி, எதை தராவிட்டாலும் சரி, நீர் எனக்கு எப்பொழுதும் தேவன் தான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயப்பட்டார். அப்போஸ்தலன் பவுல் எனக்கு அருமையான குழு நம் தேவைகள் எல்லாம் இந்த பூமிக்குரியவர்கள் தான். ஆனா வறுமையிலோ நமக்கு தேவை என்று சொல்ல ஒரு தேவையும் இருக்காது. அவ இந்த பூமிக்குரிய இந்த சின்ன வாழ்க்கைக்கு, ஐயா இந்த சின்ன வாழ்வுக்கு, இந்த கொஞ்ச வாழ்வுக்கு, இந்த சின்ன வாழ்வுக்கு இவ்வளவு பெரிய தேவன் நமக்கு போதாதா என்ன யோசித்து பார். ஆகவே நான் உனக்கு சொல்றேன், அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது தர இல்லை, இதை தர என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம ஒரு ஒரு முறுமுறுப்பு இல்லாமல், ஆண்டவரே நீர் என்னை படைச்சிருக்கிறேன், ஆண்டவர் அதற்காக சோதரம், ஆண்டவரே நீர் என்னை ரட்சித்திருக்க அதற்காக உமக்கு நன்றி. ஆகவே நான் உண்மை தேடுவேன், உம்மோடு நான் வாழப்போறேன், நித்தியத்தில் என்ன குறைவு இருக்காது, அங்கு ஒன்றும் குறைவு இருக்காது. ஆகவே நான் உண்மை தேடுற விதத்தில் தேடுவேன், நீர் எனக்கு தேவனாக இருக்கிறபடியால் நான் உண்மை தேடு. உண்மையாக அப்படி நாம தேடுமா இருந்தால் அதுதான் ஒரு உண்மையான ஒரு அன்பு, தேவன் மேல வைக்கிற அன்பு என்பதை நாம் வரக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆகவே ரெண்டு பேரும் வாழ்விலும் குறைவு இருந்தது, அவள் குறைவை பார்க்கவில்லை, தேவனை பார்த்தார்கள். அது மட்டுமில்ல, என்ன கவனிங்க, அவங்க ஊழியத்தில் இருந்து ஆண்டவருக்கென்று அவங்க செய்த ஊழியத்தை விட்டு விலகல பார். எது வரைக்கும் எத்தனை வருஷங்கள் ஊழியம் செஞ்சாங்களோ எனக்கு தெரியல, ஆனா இருவரும் வயது முதிர்ந்தவள் ஆயிட்டாங்க, ஆனா ஊழியம் போய்கிட்டே இருக்கு. ஹலோ கவனி, ஹலோ, வயது முதிர்ந்து போச்சு. அப்படியானால் தங்களுடைய வாலிப பருவம், இளமை பருவத்தை எல்லாம் கத்தருக்கென்று கொடுத்திருக்கார்கள். இப்ப வயது வந்துட்டு சந்தோஷமாக ஆண்டவர் ஊழியத்தை செய்யறார். வயது முதிர்ந்தாலும் ஆண்டவருடைய பணியை விடல, குறைவு இருந்தாலும் கத்தோட பணியை விடல. அது ஆண்டவர் மேல வச்சிருக்க உண்மையான அன்பு பார். என்ன கருபாரவர்களே, நமக்கு எது கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், அதற்காக நாம் ஆண்டவர் உறுதி செய்வோமாக இருந்தா கொஞ்ச நாளைக்கு செஞ்சுட்டு கொஞ்சம் பாதுகாப்பு போற விட்டுருவோம் பார். ஆண்டவர்ல உண்மையான அன்பு வச்சு நம்முடைய சர்வத்துல பலம் இருக்கும் வரைக்கும் கர்த்தாவே நான் உங்கள் அன்பு கூர், ஆகவே நான் உங்களுடைய பணியை நான் செய்வோம். அதை ஆண்டவர் அங்கீகரிப்பார், அக்செப்ட் பண்ணுவார். அது தேவனுக்கு புரியுமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயப்பட்டார். சரி, இப்ப அந்த வசனத்திற்கு திரும்ப படிங்க. நாம் வாசித்த முதலாம் அதிகாரத்திலே அந்த ஆறாம் வசனத்தை திரும்ப படிங்க.
அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியே,
அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைப்படி இயம்புகளும் படியும் அவர்கள் இருவரும் இப்ப என்ன கவனிங்க, எடுத்த நான் தொப்பிக்கிட போறேன். இப்ப என்ன கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்விலே அல்லது தேவனோடு வாழுகிற வாழ்விலே கணவன் மனைவி பேலன்ஸ் பண்றது ஒரு பாக்கியமான வாழ்வு. குடும்ப வாழ்விலே கணவன் மனைவி, கிறிஸ்தவ வாழ்விலே அல்லது ஆவிக்குரிய வாழ்விலே அல்லது ஊழிய வாழ்விலே பேலன்ஸ் பண்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா கணவன் கத்தருக்குள்ள வைர முக்கியமா இருப்பான், ஆனா மனைவியோ சில இடங்களை பார்த்தா மனைவி கத்தருக்குள்ள வைர முக்கியமா இருப்பான், ஆனா புருஷனும் ரொம்ப வீக்காக இருப்பான். ஊழியத்தை செய்யலாம், ஆனா ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணா அது ஒரு பாக்கியமான ஒரு வாழ்வு. மட்டும் நான் சொல்ற கேளுங்க, கணவனும் மனைவியும் கத்தருடைய கத்தரோடு வாழ்கிற வாழ்விலும் ஊழியத்திலும் அவர்கள் பேலன்ஸ் பண்ணுவர்களாக இருந்தால் அடிச்சு சொல்வேன், அவர்கள் பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். இருவரும் கர்த்தருடைய சகல நியமங்களிலும் அவர்கள் கரம் பிடிச்சு நடந்திருக்காங்க. ரெண்டு பேருமாக சேர்ந்து ஆண்டோட வார்த்தைகளை கை கொண்டு நடந்திருக்காங்க. ரெண்டு பேருமாக சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றிருக்காங்க. அப்படி இருக்குமாக இருந்தால் அது பலம் உள்ளதாக இருக்கும், அது ஆசீர்வாதமானதாக இருக்கும், பெரிய காரியங்களை செய்ய முடியும், ஆண்டோட நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர முடியும். ஆனால் இன்றைக்கு பல குடும்பங்களிலே கணவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு, மனைவி வீக்கா இருக்கிறபடியால செய்யக்கூடிய அளவுக்கு கத்திரிக்கிட்டு பெரிய காரியங்களை செய்ய முடியல. சில குடும்பங்களை மனைவி விரும்புறா, ஆனா புருஷன் வீக்காக இருக்கிறபடியால ஆண்டவருடைய ராஜ்யத்தை சரியாக செய்ய முடியல, பிள்ளைகளை முழுவதுமாக கத்திரிக்க நடத்த முடியல. ஏன்னா மனைவி ஆண்டவரை பத்தி சொல்றா, ஆனா புருஷனோ உலகத்தை பத்தி சொல்றா. வெற்றிக்கப்பட்டவர்கள் கத்தருக்குள்ள உரமாக பலமாக இருக்கிறவர்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசுவை முதலும் கொடுக்கிறார், ஆனா அடுத்த பக்கத்துல பார்த்தா உலகத்துக்கு முதலில் கொடுக்கிறார். குடும்பத்துக்குள்ளேயே சீக்கிரம் இருக்கிறது காரணம் என்னவென்றால் அவங்க ரெண்டு பேரும் ஆவிக்குரிய வாழ்விலே பேலன்ஸ் பண்ணாதபடியா. ஆனா இங்க நீங்க பாபிசன சகரியாவும் எலிசபேத்தும் ரெண்டு பேரும் இணைந்து இசைந்து பலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகவேதான் முதிர் வயதானாலும் வாழ்வில் குறைவு இருந்தாலும் சத்தியங்களை கத்தோட வார்த்தைகளை முழுவதும் கை கொண்டு நடந்து ஆண்டவருடைய ஊழியத்தையும் நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது. பார் என கருமானவர்களே, நான் சொல்றத தயவு செய்து செய்தி, மனைவி ஊழியக்காரியாக இருந்தா புருஷன் அவளை என்கரேஜ் பண்ணான். Do the ministry of God. I will support you. I will help you. I will pray for you. புருஷன் ஊழியக்காரனாக இருந்தா மனைவி அவனுக்கு உற்சாகப்படுத்தணும். நீ கத்தர் ஊழியத்தை செய்யுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், நான் உங்களுக்காக மண்டாடுறேன், நான் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்காக ஆண்டு ரெண்டு மண்டாடு கத்தர். அப்படி நாம் ஒருவரை ஒருவர் ஊக்கப்படுத்தினா ஆண்டவருக்கு பெரிய காரியத்தை செய்வோம். ரெண்டு பக்கத்துல ஒன்று வீக்காக இருந்தா தனக்கு ஊழிய முதலாவது குடும்பத்திலே தேவையா இருக்கு. ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பக்கம் வீக்காக இருக்குமாக இருந்தால் ஊக்கமாக மண்டாடு. மெதடிஸ்ட் சபையை ஸ்தாபித்த பிரபல ஊழியக்காரனாகிய யோன் வெஸ்லியை குறித்து படித்து பார்த்தேன். அவருடைய மனைவி ரொம்ப ஒரு என்ன சொல்ற ஒரு அவருடைய ஊழியத்துக்கு பெருசாக ஒத்துழைக்கல. ஒரு நாள் இவர் ஊழிய முடிச்சு கூட்ட வர்றாரு, களைச்சு போய் குதிரையில தான் பிரயாணம் பண்ணுவார். ஊழிய முடிச்சு கூட்ட வர்றாரு, அந்த வரவே செய்தால் தெரியுமா, மேல் மாடியில ரெண்டு மனித பலத்த தண்ணீர்ல கரைச்சு அவருக்கு வேலை ஊத்தினார். இது கதை இல்ல, நடந்த உண்மைச்சல். அப்படிப்பட்ட அந்த மனைவியும் அவர் தள்ளிவிடாமல் அவளுக்காக செபித்து ஆண்டவரிடத்தில் பண்டாடி பிற்காலங்களில் அவளும் கத்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பயன்படுத்துறாள். நான் சொல்ல வர காரியம் விடுறார், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் புருஷன் வீக்காக இருந்தால் தயவு செய்து கடவுளுக்காக ஊக்கமாக போராடி ஆண்டவரிடத்தில் மன்றாடு. அது மனைவி வீக்காக இருந்தா புருஷன் மனைவிக்காக மன்றாடணும். ஏனென்றால் ஆவிக்குரிய வாழ்விலே ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்றது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாழ்வு என்று கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக நான் சொல்றேன். ஒருவேளை புருஷன் மனைவி மனைவி சோங்கா இருந்து புருஷன் பலவீனமாக இருந்தால் புருஷனை போய் நச்சரிச்சு கொண்டே இருக்கக்கூடாது. பாரு, அவர் சண்டை போட்டுக் கொண்டே இருக்கக்கூடாது. அவனிடத்தில் இல்லாதவர்களை சொல்லி 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 அவங்களை கோபப்படுத்தக்கூடாது. அவங்களிடத்தில் இல்லாதவர்களை சொல்லி சொல்லி அவங்களை விசனப்படுத்த கூடாது. அவங்களுடைய குறைகளை சொல்லி 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 அவங்களை விசனப்படுத்திக் கொண்டிருக்க கூடாது. மாறாக அவர்களையும் நாம் கத்தருக்குள்ள ஆதாயப்படுத்தி எடுக்கிற அந்த பக்குவமான இருதயத்தோடு கத்தரை நம்பி நாம ஊக்கமாக ஜெபித்து வருவோமாக இருந்தால் அவர் சொல்வேன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எந்த மனுஷனையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். உன்னுடைய மனைவியை தேவனால மாற்ற முடியும். உன்னுடைய புருஷனை தேவனால மாற்ற முடியும். உன்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரால மாற்ற முடியும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவன் கர்த்தர் மேல நீ வச்சிருக்க விசுவாசத்துல பலவீனப்பட்டு போகாது, சோர்ந்து போகாது. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவன் நான் சொல்லுவேன், ஒரு பக்கம் வீக்காக இருந்தா தள்ளி விடாம சண்டை போடாம இல்லாதவர்களை புருஷனத்திலோ மனைவிடத்திலோ இல்லாத காரியங்களை சொல்லி 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 கோபம் கோபப்படுத்தி சண்டை பிடிக்காம ஊழியக்காரனானவன் அமைதியில் உள்ள ஆவி உள்ளவர்களாக இருந்து சாந்தமுள்ள ஆவி உள்ளவர்களாக இருந்து எந்த பக்கம் வீக்கா இருக்குதோ அவர்களை கத்தருக்குள்ள ஆதாயப்படுத்தி எடுக்கிறதுக்கு நாம ஊக்கமாக ஜெபித்து மண்டாட உள்ளாக உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு என்பதை மறந்துறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு வழிவிட்டாரு. சரி, இது போக இந்த ஆசாரிய வகுப்புல வந்த சகரியா தான் ஆலயத்துல போய் ஊழியம் செஞ்சிருக்க. நன்றாய் கவனி, ஊழியம் செய்தது சகரியா. ஏன்னா ஆலயத்துக்குள்ள போய் ஊழியம் செய்யறதுக்கு பெண்களுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல அந்த நாட்களில். ஆகவே ஆசாரிய வகுப்பில் முறையின்படி அவன் தூபம் காட்டுவதற்கு ஆலயத்துக்குள்ள சகரியா உள்ள போயிருக்கிறான். ஆக நான் சொல்லுவேன், சகரியா இப்படிப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய மனைவி எலிசபேத் தான் மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறார் என்று நான் அடித்து சொல்வேன். ஒரு புருஷன், ஒரு ஊழியக்காரன் கத்தட ஊழியத்தை அவன் உண்மையாக ஊக்கமாக சரியாக உற்சாகமாக செய்வதற்கு அவருடைய மனைவியிட பங்கு மிக 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 பெரியதாக இருக்குது. பாரு, அவர் காரியம் சொல்லிட்டு பாரு. ஒரு போதகர் என்ன போல ஒரு போதகர் சொன்னாரு, எந்த முகத்தை வாட பண்றது எந்த மனைவியோட முகம் தான் சொன்னார். 1000 பேர் அடுத்தது, ஆனா எந்த மனைவியோட முகம் தான் எந்த முகத்தை வாடப்படுது. அனுபவம் பேசுது பார். கவனிங்க, புருஷன் ஊழியக்காரர் இருந்தா மனைவி உற்சாகப்படுத்தணும், அதுல உனக்கு பங்கு இருக்குது. அவர்கள் இருவரும் எலிசபெத்தும் சகரியாகவும் சேர்ந்து அவர்கள் கத்தோட நியமிக்க நிறைவேற்றிருக்கார்களே, அவன் ஊழியத்தை செய்ய அவருடைய மனைவி எலிசபெத் மிகவும் உதவியாக இருந்திருக்க. ஆவே புருஷமார் ஊழியத்தை நிறைவேற்ற மனைவி மார் தயவு செய்து கத்தர் நிமித்தம் நீங்க பூர்ணமாக நீங்க ஒப்புக் கொடுப்பீங்களா இருந்தா உங்களுக்கும் அதுல பங்கு இருக்கு என்று கத்தருக்கு முன்பாக நான் சொல்லணும். அவர் ஊழியத்தை செய்ய நீங்க உதவியாக இருக்க, அப்பொழுது தேவன் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு நன்மை கட்டட அவர்கள். ஆகவே ஒரு ஊழியத்துக்கு ஸ்திரீயுடைய பங்கு அல்லது மனைவியுடைய பங்கு மிக மிக முக்கியமானதாகும். சோ இப்படி நான் யோசித்துக் கொண்டு போகும் பொழுது ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது அதான் கவனிங்க, நீதிமொழி புஸ்தகத்தில் 7 விதமான ஸ்திரீகளை குறித்து சொல்லப்படுது. There are 7 kinds of women in the book of Proverbs. So I have found out. 7 விதமான ஸ்திரீகளை குறித்து நீதிபொழிகளின் புஸ்தகம் சொல்லுது. அவைகளை குறித்து நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி நான் தொடர்ந்து போக தயவு செய்து என்னை கொஞ்சம் இடம் கொடுங்கள், என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்தை இது பொம்பளைகளுக்கு தாண்டி சொல்லி ஆம்பளை நீங்க கொஞ்சம் அப்படி இருந்தாதபடி இது தேவனுடைய வார்த்தை என்பதை தயவு செய்து நீங்க கருத்தில் கொண்டு ஒரு வேதத்தை நீங்க திறந்து பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ற கத்தர் நம்பத்தில் இருக்கிறாரு. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுடா. சோ 7 விதமான ஸ்திரீகளை குறித்து நீதிமொழிகள் சொல்றது. நம்பர் 1, சீக்கிரம் வருக, முதலாவது ஸ்திரீ அதான் ரொம்ப பொப்புலர் உமன் ஆயிட்டு. நீதிமொழிகளில ரொம்ப பொப்புலர் விமன், பெரிய விமன், பொம்பளை யார் தெரியுமோ, எல்லாருக்கும் தெரிஞ்ச குணசாலியான ஸ்திரீ. 7 விதமான ஸ்திரீகளில முதல் வார ஸ்திரீ யார் தெரியுமா, குணசாலியான ஸ்திரீ. படிங்க 12:4 ப்ரோவர்ப்ஸ். எனக்கு தெரியும் நீங்க கடைசி வந்துருவது, நான் சொல்லுவோம் 12:4 படிங்க. 12:4
குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு
கீழமாயிருக்கிறாள். திரும்ப படிங்க,
குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கீழமாயிருக்கிறாள்.
நான் இப்படியான ஒரு டாபிக் எடுக்கிறபடியால ஒரு பக்கத்தை தாக்கி ஒரு பக்கத்தை சரிப்படுத்த நினைச்சிடாதே. ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ண வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு நான் ஜெபித்து அன்றத்தில் மண்டாடி பேசுறேன். குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கான, புருஷனுக்கு கிரீடம், கிரீடமாக இருக்கு. ஆனா இலச்சை
உண்டாக்குறவளோ அவனுக்கு
எலும்புருக்கியாக இருக்க. தன் சொந்த புருஷனுக்கு வெக்கத்தை உண்டுபடுகிற மனைவி புருஷனுக்கு ஒரு எலும்புருக்கு வியாதியை போல இருக்கிறான். சோ குணசாலியான ஸ்திரீ அவள் தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். சரி, இப்படி நான் சொல்லும் பொழுது இதை குறித்து கொஞ்சம் விவரிக்கிறதுக்கு இப்ப போங்க 31 அதிகாரத்துக்கு. குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவள் என்பது குறித்து வேதமே நமக்கு வெளிப்பாடு கொடுக்குது. ஆண்டோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 31:11 படிங்க. குணசாலியான 10 படி, 31:10 படி.
குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்,
கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, குணசாலியான ஸ்திரியை என்ன செய்யணுமா, கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிக்கணும் மட்டும் தேடத்தான் வேணும். சோ சரியான கட்டமைப்பு இருக்கிறவர்கள், பாலிய பிள்ளைகள் தேடி நல்ல குணசாலியான ஸ்திரீகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஆகவேதான் வாழ்க்கையில அவசரப்பட்டு கண்டதையும் பிடிச்சிடாம பிறகு காலமெல்லாம் அழுதுட்டு இருக்காம கொஞ்சம் தேடணும், அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஆண்டவரத்துல மண்டாடணும், கத்திர வடத்திற்காக காத்திருக்கிறது நல்லது. சோதரம் சோ படிங்க 10.
குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்,
குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்,
அவளுடைய விலை முத்துக்களை பார்த்து உயர்ந்தது.
பாருங்க, ஒரு பெண்ணுடைய விலை, அதாவது குணசாலியான ஸ்திரீயுடைய விலை, அது முத்துக்களில் பார்க்க பெரியதான். பாருங்க என்ன கவனிங்க. சோ இந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து இந்த 31 அதிகாரத்துல பல குறிப்புகள் இருக்குது. அது எனக்கு நேரம் போதாது, ஆனாலும் ஒரு 6 அல்லது 7 குறிப்பை கட்டாயம் இங்க சேர்க்கிறது நல்லது போல கத்தருக்குள்ள எனக்கு தோன்றபடியால அதை சீக்கிரமாக நான் சொல்ல விரும்புறேன். இப்ப 11 வசத்தப்படி குணசாலியான, இப்ப மனுஷன் சொல்லுகிற குணசாலியான ஸ்திரிகள் வேற, புருஷனுக்கு டைமுக்கு டீ போட்டு கொடுத்தா குணசாதியான ஸ்திரீ, அல்லது புருஷனுக்கு அடிக்கடி உடுப்பயன் பண்ணி கொடுத்தா என்ன குணசாலியான ஸ்திரீ, அல்லது புருஷனுக்கு டைமுக்கு சாப்பாடு போட்டா குணசாலியான ஸ்திரீ, அது அல்ல. ஆனா வேதம் சொல்ற குணசாலியான ஸ்திரீ டோட்டலி டிஃபரெண்டாக இருக்குது. சோ நாம் சத்தியத்தை அறியணும், சத்தியம் உங்களை விடுதியாகுது. சோ 11 படிங்க,
அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும்.
நான் எப்போதும் கவனிங்க, குணசாலியான ஸ்திரீயை குறித்து நம்பர் 1 என்ன தெரியுமோ, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை என்ன செய்யுமா நம்பும். என்ன கவனிங்க, மனைவியை புருஷன் நம்புற அளவுக்கு நடக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். பாருங்க, நான் ஒரு ஊழியக்கார், ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேல கத்துற ஊழியத்தை இந்த ஐரோப்பால செய்து வர, இந்த கல்யாணம் கட்டுறதுக்கு முதலே பல குடும்ப பிரச்சனையில டீல் பண்ணிருக்கேன், பல பிரச்சனை நான் பார்த்திருக்கேன், ஒன்றா ரெண்டா கத்தர் அறிவார். அவர் சொல்ற தயவு செய்து கேளுங்க, ஒரு குணசாரியான ஸ்திரிக்கு முதலாவது வேதம் கொடுக்கிற வரவிலக்கணும் வருதறிவார், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். சோ மனைவியை புருஷன் நம்பணும், சோ மனைவி புருஷன் நம்புற விதத்தில் நடக்கணும். சோ டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ, என்ன இல்லாதாலும் வாழ்க்கையில நம்பிக்கை இருக்கணும் பாருங்க, ஒருவருக்கு ஒருவர் நம்பணும். இதை சில என்ன சொல்றாங்க தெரியுமா, சில வேத வியாக்கியானங்கள் இப்படி சொல்லுவாரு, நான் ஒருவரையும் நம்ப மாட்டேன், நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறது விருதா, கத்தரை மாத்திரம் நான் நம்புவேன், வேற ஒருத்தரை நான் நம்ப மாட்டேன். இது சரியா கொஞ்சம் யோசிங்க, வசனம் வசனம் தான், ஆனா இந்த விதத்துல வியாக்கியானப்படுத்துறோம் என்பது மிக முக்கிய பாரு. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புறது விருதான்றது வசனம் சத்தியம், ஆனா அது என்ன விதத்துல வியாக்கியானப்படுத்த வேண்டும் என்பது முக்கியம். இப்ப என்ன கவனிங்க, சரி நான் இப்படி வாரேன், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும்னு சொல்லி, இப்ப மனைவி புருஷன் நம்பத்தக்க விதத்துல நடக்கணும், கதைக்கணும், வாழணும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு தேவ சன்னிதானத்தில் சொல்றேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் சபைக்கு வந்திருக்கேன், ஏதாவது எனக்கு கத்தர் ஏதாவது தீக்கத்தை தசமா ஏதாவது சொல்லுவாரான்னு சொல்லி வந்தேன், நீங்களும் இங்க இன்றைக்கு குடும்பத்தை குறிச்சு பேசுறீங்களே சொல்லி யோசிக்கலாம். இன்னும் ஒரு சில பேர் யோசிக்கலாம், எந்த குடும்பம் நல்லா இருக்குது, எந்த குடும்பத்துல பிரச்சனை இல்லை, ஆகவே எனக்கு இப்படிப்பட்ட போதனைகள் தேவையில்லைன்னு சொல்லி ஒருவேளை உங்களோட மனசுல நினைக்கலாம். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, இதுவரைக்கு நீங்க வாழ்ந்ததுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிடாதீங்க, இனிமேலும் வரப்போறது உங்கள் வாழ்க்கை தான். ஒருவேளை இன்று வரைக்கும் அப்படிப்பட்ட அலைகள் மோதாமல் இருக்கலாம், இனிமேலும் அப்படிப்பட்ட மலைகள் சுனாமி வராமல் திடீரென தான் வருது, எத்தனையோ கருவிகளை பூட்டி வச்சிட்டு இருக்கிறாங்க, விலை ஏறப்பட்ட கருவிகளை பூட்டி வச்சிருந்தாலும் அதையும் மிஞ்சி சுனாமி அடிக்குது, தடுக்க முடியல. ஆகவே ஒருவேளை இன்று வரைக்கும் அப்படிப்பட்ட வராமல் இருக்க, எல்லா குடும்பங்களும் சமானமாக இருக்க வேண்டும் என்று கத்திடத்தில் நான் மன்றாடுகிறேன், சபையில இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் சமாதானமாக இருக்க வேண்டும், அவர்கள் பலமுள்ள குடும்பமாக இருக்கணும் என்று ஆண்டவரிடத்தில் நான் மன்றாடுகிறேன், என் சபையில இருக்கிற எல்லா குடும்பங்களும் கர்த்தருக்குள்ள பயபக்தியாகவும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறேன். ஆகவேதான் இன்று வரைக்கும் நான் இப்படி சபையில போதிக்கல, ஆகவே இன்றைக்கு எனக்கு ஆண்டவரிடத்தில் இந்த இன்ஸ்பிரேஷன் படி இப்படியான ஒரு போது நான் போதிக்க தேவஸ்தானத்தை கவனிங்க, இதை கவனிங்க. இப்ப ஒருவர் ஒரு நம்ப மனுஷனை நம்ப மாட்டேன், கர்த்தரை நான் நம்புவேன் என்று சொல்லி நீங்க சொல்லுவீங்கன்னா, நான் உங்களை கேட்கிறேன், மனைவி புருஷனை பார்த்து நான் உண்மை நம்ப மாட்டேன், நான் கத்தரை தான் நம்புவேன் என்று சொல்லலாம். அப்ப புருஷன் மனைவியை பார்த்து நான் உன்னை நம்ப மாட்டேன், கத்தரை தான் நம்ப சொன்னா எப்படி குடும்ப வாழ்த்து கிடையாது, நீங்க யோசி கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. புருஷன் மனைவியை பார்த்து உன்னை நம்ப மாட்டேன்னு சொன்னா எப்படி வாழ்றது, மனைவி புருஷனை பார்த்து உன்னை நம்ப மாட்டேன்னா எப்படி வாழ்றது. அவ வசனங்களை வார்த்தைகளை வியாக்கியானப்படுத்துறதுல கவனமா இருக்கு. இது சில சொல்லுவாரு, நான் ஒருத்தருக்கு பயப்பட மாட்டேன், கத்தருக்கு மாத்திரம் தான் பயப்படுவேன். இது சரியா, எங்க இருந்து வியாக்கியானப்படுத்துறது, சொல்லப்பட்ட சூழமைகளில் வச்சு தேவோட வார்த்தைகளை நாம வியாக்கியானப்படுத்த கற்றுக்கொள்வோம், அப்படி இல்லையோ நாம் ஓரமாக போறோம், அப்படி போயிட்டாங்க சிலர். இட் ஷுட் பி வெரி கேர்ஃபுல், தேவனுடைய வார்த்தைகளை வியாக்கியானப்படுத்துவதில் கவனமாக இருக்கணும், அது மிக கருத்தாக இருக்கணும், அதற்கு ஆண்டு இடத்துல மண்டாடணும், ஜெபிக்கணும், தேவ ஆவணத்துல ஒரு வெளிப்படுத்திருக்க உங்களுடைய வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை காணும்படி என் கண்களை திறந்திடணும் என்று சங்கீதக்காரனே மண்டாடுறாரு. ஆகவே எல்லாரும் வேத வாக்கியங்களை வியாக்கியானப்படுத்த முடியாது, ஆறருக்கு ஆண்டவர் இந்த கிருபையை கொடுத்திருக்காரோ அவர்கள் தான் அதை செய்ய முடியும் என்று நான் ஆண்டவருக்கு உறுதியாக விசுவாசி. ஆகவே நான் சொல்ற கேளுங்க, புருஷன் புருஷன் மனைவியை நம்பணும், அதற்கு ஏற்றபடி நடக்கணும். நான் கேட்கிறேன், இன்றைக்கு எத்தனை புருஷனும் மனைவி நம்புவார்? நீ எங்க போயிட்டு வந்தாலும் உன் மனைவி உன்னை நம்ப முடியுமா? நீ எதை கிடைச்சாலும் உன் புருஷனை நம்ப முடியுமா? எந்த வைஃப் எனக்கு தெரியும், எந்த புருஷனை பற்றி எனக்கு தெரியும், சொல்ல முடியுமா? எந்த புருஷனை பற்றி எனக்கு தெரியும், கதைக்காதைக்கு நிறுத்தம்னு சொல்ல முடியுமா? ஏண்டா உலகம் அவ்வப்போது சில கதைகளை கதைக்கத்தான் போகுது, கையும் காலும் மூக்கும் வச்சு உருவம் கொடுக்கத்தான் போகுது. உண்மை இல்லாத பல கதைகள் உண்மை போல தோன்றி பல குடும்பங்களை கெடுத்து விட்டது. பொய்யான பல கதைகள் உண்மை போல தோன்றி பல குடும்பங்களில் இருந்த மெய்யான சமாதானத்தை, ஐக்கியத்தை, அன்பை, அந்யோன்யத்தை கெடுத்து போட்டு விட்டது. பரலோகம் போக இருந்த குடும்பம் இன்றைக்கு ஐயோ நரகம் போல காட்சியளிக்குது. காரணம் என்ன? பொய்கள் உண்மை போல தோன்றி உள்ளே சச்சரவுகள், பிரச்சனைகள், அதை வெளியில தெரியும். ஒருவேளை இன்றைக்கு ஆராதனைக்கு வாரத்துக்கு முதல் ஒருவேளை கடவுள் மாதிரி யாராவது சட்டப்பட்டு வந்தீங்க, ஐயோ பாஸ்டர் அதை கேட்காது, சொல்றத கேளுங்க. சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சொல்ற கேளுங்க, அவள் குணசாலியுடைய ஸ்திரீ குறித்து கொடுத்த நம்பர் ஒன், அவள் புருஷோட இருதயம் அவள் நம். எந்த மனைவி இப்படி எல்லாம் கதைக்க மாட்டாள், ஐ பிலீவ் மை வாய்ஸ் அப்படி சொல்லணும் பாரு. எந்த மனைவி அப்படிப்பட்ட இடங்களுக்கு எல்லாம் போக மாட்டாள், ஐ பிலீவ் மை வாய்ஸ். நம்பத்தக்க விதத்துல நாம நடக்கணும். அந்த நம்பிக்கையை புருஷனத்திலிருந்து எடுக்க வேண்டும், மனைவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டு பேரும் ஒருவர் ஒருவர் நம்பத்தக்க வாழ்க்கை தானே குடும்ப வாழ்க்கை. ஒருவேளை நாம ரட்சின குடும்பமானதுக்கு முதல் எப்படி வாழ்ந்தோமோ தெரியும், ஆனா ரட்சிக்கப்பட்டு குடும்ப வாழ்க்கை ஆரம்பமாகிட்டு கண்டா ஒருவர் ஒருவர் நம்பத்தக்க வாழ்க்கை நாம வாழாவிட்டா உள்ள சரியான ஐக்கியம் இருக்காது. பாரு, எப்பயும் மனுஷன் மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு, எப்பயும் புருஷன் மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. ஐயோ இந்த சந்தேக பிசாசு இருக்குது பாருங்க, அது பயங்கரமான ஒரு பிசாசு. தச்சையும் மனைவி புருஷனும் வேற யாரோடையாவது ரெண்டு வார்த்தை கதைச்சுதான் சிரிச்சுட்டா உடனே ஒரு சந்தேகம். அடுத்து புருஷன் ஒரு ஒரு பொம்பளையோட சபையில சபையில தினம் சிஸ்டர் ஏதாவது ஒண்ணு கதைச்சு சிரிச்சுட்டா உடனே ஒரு சந்தேகம். அவ சிரிச்சிட்டாள், இவன் பார்த்துட்டாள், இவன் டீ கொண்டு கொடுத்துட்டா, அவன் சாப்பாடு கொடுத்துட்டு, அவர் அதுல புரிஞ்சுட்டா, இவன் உடனே ஒரு சந்தேகம். உண்மை இல்ல, நாம கிரியேட் பண்றோம். பிசாசு நமக்குள்ள விதைக்கலாம் பாருங்க, சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு. பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வாரா. ஐயா உன் உயிரை கொல்லாவிட்டாலும் ஒரு சமாதானத்தை கொண்டுட்டானே, குடும்ப சந்தோஷத்தை கொண்டுட்டானே. கணவன் மனைவி ஒரு காலத்துல எப்படி இருந்தா, ஐயோ அது வேற ஆரம்பத்துல கட்டின நாட்கள், ஐயோ நீ இல்லாவிட்டா நான் நெஞ்சம் மறப்பதில்லை அப்படி. ஆனா காலங்கள் போக போக, வருஷங்கள் போக போக இப்ப எல்லாம் தேஞ்சு சொல்றது கொஞ்சம் சிந்தி. நம்பணும் ஒரு குணசாலி. இதுல நான் நின்று செய்திக்குள்ள போயிட்டு சொல்ல என்ன செய்யறது, பேச பண்ணி தோணுது பேசுறேன். அவ வீணான சந்தேகங்களுக்கு இடம் கொடுத்து புருஷனை நம்பாம போயிடாதீங்க. வீணான சந்தேகங்களுக்கு இடம் கொடுத்து மனுஷன் நம்ப, நான் கொஞ்சம் விடுங்கப்பா புரிய, மனுஷன் எப்பயும் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி எங்க போற எங்க போற. நானும் என் வைஃப கெரியவான்னு சொல்லுவது என்ன தெரியுமோ, ஏன் தெரியுமோ, எனக்கு என் வைஃப் என்ன வீட்டுக்கு அங்க எல்லாம் போறதுல எனக்கு விருப்பம் இல்ல, தேவைக்கு போனா கெரியா வீட்டு வரணும். அதுபோல எனக்கு ஒரு மனுத்தியாலும் கூட தேவையில்லாம எனக்கு வேற எங்க நிக்கிறதுக்கு கத்தருக்கு முன்னால சொல்றேன், தேவருக்கு முன்னால சொல்றேன். ஏதாவது ஊடிமண்டா போவேன், அலுவண்டா போறேன். மற்றபடி ஒரு சில நிமிடம் கூட எனக்கு வெளியே செலவழிக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆய் கத்தர் எனக்கு தந்த ஒரு குடும்பம் இருக்கு, அங்க நான் போகணும், அங்கு இருக்கணும், எந்த மனைவி பிள்ளை நான் பார்க்கணும். அது எனக்கு தந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்டவர். சோ கன்னடம் எல்லாம் தெரிஞ்சிட்டு வர்றதுக்கு எனக்கு வேற அப்படி கட்டாமலே இருந்திருக்கலாம். So what we do now? Where are we going? இதை பாருங்க, சில புருஷன்மார் எங்க போறான்னு மனுஷன் கேளுங்க தெரியாது. சில மனுஷன் பாருங்க, அவ இங்க ஏதாவது போயிருப்பா, அவ வருவா, எங்க போறது தெரியாது. இப்பதானே கண்டி இருக்குது. காதலர்களுக்கு மாத்திரம்தான் கண்டி சொந்தமா, கல்யாணமானவர்களுக்கு கண்டி சொந்தம் இல்லையோ? எங்க நான் பாரு, நான் போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிரு, சாரி ஒரு கொஞ்சம் லேட்டா சொன்னா என்ன தப்பு? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமே இல்ல, புக்கெட்டுக்கு இருக்குது. ஆனா எல்லாரும் தான் கதைப்போம். ஆனா சொந்த மனுஷனோட கதைக்கிறதுக்கு நமக்கு நேரம் ஒரு பங்கு. என்ன நீங்க சொன்னா கோபிப்பீங்க. நமக்கு சொந்த பொண்டாட்டியோடு சிரிச்சு கதைக்கிறதுக்கு பார்க்க ஏன் மற்றோட அதிகமா மற்றோட சிரிச்சு கதையுங்க. நான் சொல்றது கேளுங்க, எல்லா சபையில இருக்கிற எல்லா சபைகளுக்கும் கொஞ்சம் சுதந்திரம் கொடுங்க, தாலி போட காய்க்கிறதுக்கு விடுங்க. ஆனா கவனமா இருங்க, தப்பு சொல்லு, ஆனா கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. இது தேவனுடைய குடும்பம், கொஞ்சம் கதை கேட்டு இங்கேயாவது கொஞ்சம் ஃப்ரீயா அவங்க மூவ் பண்ணாட்டா வேற எங்கதான் போய் மூவ் பண்ண, வேற எங்கதான் போய் கதைக்கிறது, விடுங்க. ஒருவர் ஒருவர் நம்பணும், அப்பதான் குடும்ப வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கும். நாளைக்கு மனைவி குறிச்சு ஏதாவது தப்பு ஸ்டாப் இட், எனக்கு தெரியும் என்ற வாய்ப்பு புரிச்சு, புருஷனை குறிச்சு ஏதாவது நிறுத்தி எனக்கு தெரியும், அந்த அளவுக்கு நம்புற அளவுக்கு நாம வாழும் மக்கள் தான் குடும்ப வாழ்க்கை சுகமாக பலமாக இருக்குமே. ஏன் சில சொல்ற காரியங்களை நம்ப வேண்டிய அளவுக்கு சில பேர் நாம நடக்கிறபடியால் அவங்களுடைய இருதயம் தத்தளிக்குது பாருங்க. என் புருஷன் அப்படி செஞ்சிருப்பாரோ, என் புருஷன் அப்படி கதைச்சிருப்பாரோ. சொல்ற குணசாரியான ஸ்திரி நம்பர் ஒன், அவருடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். சோ புருஷன் நம்புற அளவுக்கு நம்ம நடக்கும் போட்டு நேரம். அடுத்தது என்ன தெரியுமா? அடுத்த குறிப்பு குணசாலியை குறித்து, அடுத்த குறிப்பு தெரியுமா? பன்னெண்டு படிங்க சீக்கிரம், பன்னெண்டு பன்னெண்டு.
அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள்.
நம்பர் டூ, குணசாலிய ஸ்திரி என்ன செய்வாள் தெரியுமோ? தந்த புருஷனுக்கு வாழ்நாள் முழுவதும், ஹலோ, சாகும் வரைக்கும் தீமை அல்ல நன்மை. ஹலோ, ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நீங்க சொல்ற வசனம் சரிதான், நான் ஒத்துக்கொள்றேன், ஆனா எந்த புருஷன் எனக்கு தீமை செய்கிறாரு, அப்ப நான் மாத்திரம் எப்படி நான் நன்மை செய்யறது அவருக்கு? உண்மைதான். தேவனுடைய பிள்ளை என்பதை மறந்துடாது. உனக்குள்ள தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கிற என்பதை மறந்துடாது. நீ உன் குடும்பத்துல உன் புருஷனுக்கு எப்பொழுதும் செய்கிற நன்மைகளால் தேவனுடைய வாழ்வில் மகிமைப்பட இடம் இருக்குது. நல்லவர்களுக்கே நீங்க நன்மை செய்யணும் என்று இயேசு நமக்கு சொன்னாரா இல்லையே? நன்றி அறியாதவர்கள் துரோகிகளுக்கு கூட ஆண்டவர் நன்மை செய்யறாரு நம்ம வேதத்துல வாசிக்க இல்லையா? மழையை வர்ஷிக்கப்படி சூரியனை உதிக்க பண்றாரு என்று வேதத்துல வாசிக்க இல்லையா? அப்படியானா ஆண்டவர் நல்லவர்களுக்கு மாத்திரம் தான் சூரியனை உதிக்க பண்ணுவேன், மற்றவர்களுக்கு சூரியனை இல்லைன்னு சொன்னா எப்படி யோசிப்பார்? நல்லவர்களுக்கு மாத்திரம் தான் காத்த ஒரு சுவாசிக்க இல்லைன்னா உலகம் இப்படி யோசிப்பார்? அப்படியான செய்யல. நாம அப்படிப்பட்ட தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிற தகப்பனுடைய சாயம் நமக்குள்ள வரணும் அல்லவா? ஹலோ. ஆகவே ஒருவேளை புருஷன் உங்களை விளங்கி கொள்ளா விட்டாலும் நீங்க அவருக்கு எப்படி நன்மையே செய்யுங்க. ஹலோ, செஞ்சு பாருங்க. ஐயா, நன்மைனால நீங்க உங்க புருஷனை ஆதாயப்படுத்த முடியும், பொறுமைனால உங்க புருஷனை நீங்க ஆதாயப்படுத்த முடியும். அதை விட்டுட்டு நீங்களும் அவர் டஃபா இருந்தா நானும் டஃபா இருப்பேன், அவர் ஒரு வார்த்தை கச்சா நானும் ஒரு வார்த்தை கதைப்பேன்னு சொன்னா எல்லாம் சோன்னு போ. அவர சொல்றத தயவு செய்து கேளுங்க, சிந்திங்க. உங்க வீடுகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு நான் பேசல, வசனத்தை பேச ஆர்டர் தார கிருபைப்படி கவனிங்க, தவிர்த்து கவனிங்க. புருஷனுக்கு எப்பயும் நன்மையே செய்கிறவள், நன்மையே நாடுகிறவள், நன்மையே நினைக்கிறவள் தான் குணசாலியான ஸ்திரி. நீ குணசாலியான ஸ்திரியாக இருக்கணுமா இருந்தா நீ என்ன செய்யணும்? நன்மையே செய்வளா இருக்கணும். அடுத்து நேரம் போகுது, அடுத்தது பிறகுவார். அடுத்த குணசாலிய குறித்த குறிப்பு பதிமூன்று படிங்க சீக்கிரம்.
ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறான்.
இது என்னத்தை குறிக்கிறது தெரியுமோ? அதாவது குணசாலியான ஸ்திரீட மூன்றாவது குறிப்பு என்ன தெரியுமோ? குணசாலியான ஸ்திரி, ஹலோ, குணசாலியான ஸ்திரி எப்பொழுதும் வீட்டில என்னவா இருப்பா? சுறுசுறுப்பா இருப்பா. ஐயா, நான் சொல்றேன் கேளுங்க, உங்க புருஷமார் உங்களை சுறுசுறுப்பான ஒரு பெண்ணா பார்க்கத்தான் வரும். எப்ப பார்த்தாலும் வெட்டில படுத்துட்டே இருக்கிறது, காலமா எழும்புறது லேட்டு, ஏழியா இரவுல ஏழியா போய் படுக்கிறது, கிச்சனுக்கு எல்லாம் பாத்திரங்கள் கழுவாம கிடக்குது, வீட்டுல புட்சம் பண்ணி பல நாள் ஆயிட்டுது, கேட்டும் தோச்சு கடை நாள் ஆயிட்டுது, கடை வேலைகள் கிடக்குது, யாரு செய்யறது? சம்பளத்தை கொடுத்தா செய்யறது, வேணும்னா பசங்க செஞ்சு. ஆனா நான் வேதம் குறிப்பிட தெரியுமா? மனைவி எப்பொழுது வீட்டுல சுறுசுறுப்பாக இருக்கு, அவள்தான் குணசாலியான ஸ்திரி. சொல்ல முடியுமா எந்த வைஃப் உங்க புருஷ சொல்ல முடியுமா எந்த பாய் சுறுசுறுப்பான ஸ்திரி சொல்ல முடியுமா? கோச்சு கூட சரி சாரியா தலையடி என்றா போய் படுத்துட்டு நமக்கு தான் ரீசன் இருக்குது. ஏ இஞ்சனுங்கோ எனக்கு தலையடிக்குது படுத்துரு. ஏப்பா சமைக்கலையாண்டி தலையடிக்குது படுத்திருக்கு. இங்க பாருங்க இயலாமல் படுத்திருக்கிறதுன்றா உண்மைதான். அதுல அதையும் புருஷன் விளையக்கூடிய ஏதோ என்ன கொடு கொடுமையான மனுஷனாக இயலாடாலும் முடிய பிடிச்சி விழுத்து சட்டையை பிடிச்சி விழுத்து போடு டீய சமய சம அப்படின்னா அப்படி என்ன மிருக குணம் உள்ளவளாகவும் போயிடக்கூடாது. சுபவீனமாக இருந்தா கொஞ்சம் எடுத்தாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க. ஏன்னா புருஷனுக்கு எட்டு மணித்தினால வேலை முடிச்சிட்டு வீட்டை வரலாம். ஆனா மனைவிக்கோ சுறுசுறுப்பான மனைவி சொல்ற சரியோ மனைவிக்கோ காலை எழும்புனா படுக்க போய்க்கு வரைக்கும் அவளுக்கு வேலைதான். இத கொஞ்சம் நாம இன்ஜலஸ் பக்கம் கொஞ்சம் உடந்தா நல்லா இருக்கும். நமக்கு தேவை ஆண்டவர் விரும்புற ஒரு குடும்பம். ஏன்னா இவைகள் எல்லாம் சிக்கல். வீடு வந்து பார்த்தா குப்பியா கிடைக்குது, பிள்ளைகளை உடுப்பை பார்த்தா அந்த மூலையை கிடைக்குது, பிள்ளைகளுக்கு ஒழுங்கா சாப்பிடு நல்ல சாப்பாடு சமைக்கிறது அதெல்லாம் அப்படி இப்படி ஒழுங்கு இருக்கும். ஆனா புருஷனுக்கு என்ன இருக்கு கஷ்டமா இருக்குப்பா. அவன் வந்தது இப்படி கிடைக்குது இல்ல அதெல்லாம் அப்படி கிடைக்குல்ல வட் இஸ் திஸ் எழும்புது சண்டை பாருங்க சண்டை. சரி காலம எழும்பும் போது சந்தோஷமா எழும்புனாங்க, மாலையில பெட்டுக்கும் போது ரெண்டு பேரும் சண்டை. அவ அந்த போருக்கு திரும்பி கிடைக்கிற இவர் இந்த போருக்கு திரும்பி படுத்திருக்கிற என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை? வீட்டுல அம்மா சுறுசுறுப்பா இல்ல, அவ வீடு குப்பியா கிடக்குது, நான் கதைக்கு வந்தேன் அவளும் திரும்பி கதைக்க நானும் கதைக்க சோ அண்ட் சோ. பட் நாம யாரு? கர்த்தருடைய குடும்பம். நம்முடைய குடும்பத்துக்கு தலைவர் யாரு? கிறிஸ்து. என்ன கவனிங்க, கோபிச்சு கொள்ளாதீங்க. சில வீடுகள்ல சோதரம், கிறிஸ்துவே இந்த இல்லத்தின் தலைவர் சோதரம். ஆனா உள்ள என்ன நடக்குது? அடிக்கடி சண்டை. அவ கிறிஸ்து இருந்து பார்த்துட்டே இருக்கிறார். வீட்டின் தலைவர், இல்லத்தின் தலைவர் மௌனமாக இருக்கிறார். உள்ள சண்டை நடக்குது பார்த்துட்டு இருக்கிறார். அவர் மாத்திரம் இல்ல பிள்ளைகளும் பார்த்துட்டே இருக்கிறார். அம்மா அப்பா சண்டை போடுறாங்க. என்ன வீடு குப்பியா கிடக்குது, அம்மா சுறுசுறுப்பாக இல்ல, அம்மா அப்பா சண்டை போடுறாங்க. அப்பா அம்மா காய்ச்சிட்டு அப்பா கோபம் வந்துட்டு அப்பா போட்ட சில கடினமான வேர்டை பிள்ளைகள் பொறுக்கி வச்சிருக்குது. அவைகள் சந்தர்ப்பம் வரும்போது யூஸ் பண்ணும். யார் உனக்கு போய் சொல்லி தந்து எங்க இருந்து கற்றுக்கொண்ட? அது வீட்டுலதான். நல்ல பள்ளிக்கூடம், பெரிய பள்ளிக்கூடம் வீடு தான். அங்க பிள்ளைகள் தாவிதப்படுத்து கற்றுக்கொள்ளு, லேர்ன் பண்ணு. ஐயா அம்மா மாறு, ஐயா மாறு, நீங்களும் நானும் வாழ உங்களை உங்களே என்னைய சேர்த்து தான் சொல்றேன். நீங்களும் நானும் வாழ்ற வாழ்வை நம்ம பிள்ளைகள் பின்பற்ற முடியுமா சொல்லுங்க சொல்லுங்க. ஓ ஒருவேளை கூட மனதில் யோசிக்கிறீங்களோ, நீங்க சொல்றது சரிதான் பாசான, இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்யறது கஷ்டப்பட்டு சொல்றீங்களோ, நான் சொல்லுவேன் இதையெல்லாம் ஒரு பிசாசின் வஞ்சனை சொல்ல. ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்ற ஒரு குடும்ப வாழ்க்கை நாம வாழ வேண்டும் என்பதே ஆண்டவர். சகரியா எலிசபெத்தும் அப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஆகவே வீட்டிலே ஸ்திரிகள் மனைவிகள் சுறுசுறுப்பாக இருக்கும். புரிஞ்சப்பா வேலை செய்வது காண களைச்சு போற வந்து படி இரு கொஞ்சம் உட்கார் அப்படி சொல்ல. இதுக்காக நான் சொல்லக்கூடாது, எப்ப பார்த்தாலும் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும், விழுந்து விழுந்து செய்யணும் அர்த்தம் இல்ல. செய்ய வேண்டியதை செய்யுங்க, செய்ய வேண்டியதை செய்யுங்க. மனைவியும் அவளுக்கும் ஒரு ஜீவன் இருக்குது, களைப்பு இருக்குது, கஷ்டம் இருக்குது, நோவு இருக்குது, அதையும் புருஷன் விளங்கி கொள்ளணும். முடிஞ்சா புருஷனானவன் மனைவிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணது. இரவு 3 மணிக்கெல்லாம் வரும் கோல் இலங்கை எழுதியுமோ, அவங்க தங்கட நேரத்துக்கு எழும்பிது அடியுது 3, 4, 5 மணி. சில பேர் சொன்னா தயவுசு கொஞ்சம் 7 மணிக்கு கொஞ்சம் படுக்க விடுங்கப்பா, கொஞ்சம் ஜெபிக்க விடுங்கடா. ஓமசோதா புறம் பார்த்தா அடி அடிச்சுட்டே இருக்கு. இங்க லோக்கல்ல லேட்டா வரும், அப்புறம் அங்கேருந்து வரும். கதைக்கு கதைக்கு தப்பா நினைக்க சொல்றேன். அப்ப அதுல மனைவிட்டு பங்கும் இருக்கு, அவளும் முடிச்சுட்டே இருக்கு. சில மனைவிமாரை பார்த்தா புருஷன் வீட்டுல வரும் வரைக்கும் பார்த்துட்டே, வீட்டு வெளியில போயிருந்த மனைவி வீட்டுல வரும் வரைக்கும் பார்த்துட்டே இருப்பா. சில மனைவி பார்த்தா புருஷன் சாப்பிடும் வரைக்கும் சாப்பிடவே மாட்டான். அவர் எங்கேயாவது போயிட்டு எத்தனை மணிக்கு வருவாரு, அது வரைக்கும் நான் காத்திருக்கணுமோ? அத கொஞ்சம் பக்குவமா சொல்லணும். வாங்கப்பா பாருங்க, நீங்க என்ற புருஷன் எனக்கு நீங்க வேணும். ஓகே உட்காருங்க. ஆரம்பத்துல நாம ரெண்டு பேர் இருந்து ரெஸ்டோரண்ட்ல சாப்பிட்டோம், மெக்டோனால் சாப்பிட்டோம், அங்க சாப்பிட்டோம், வீட்டை சாப்பிட்டோம். ஏங்க இப்ப நாம ரெண்டு பேரும் ஒன்றா சாப்பிடக்கூடாது? கொஞ்சம் இருங்க உட்காருங்க. நல்லா சமைச்சு போடுறேன். நீங்க விரும்புறதெல்லாம் ஈசாக்கு ரெபேக்கா சமைச்சு போட்டது போல உங்களுக்கு பிடிச்சமான சமையலாம் நான் கொஞ்சம் உட்காருங்க சொல்லுங்க. இது எப்படியாவது வின் பண்ணணுமே. சுறுசுறுப்பு நல்லா நல்லா என்ன கவனிங்க. டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த நாட்டில் பொம்பளைன்னு பார்க்க ஆம்பளை நல்லா சமைக்கிறான். அப்ப இதே என்ன செய்யறது? இதை ஸ்திரீகள் அல்லது மனைவிமார் ஒரு அட்வான்டேஜா எடுத்து அதை நம்ம பாவிச்சிட கூடாது. புருஷனை பயன்படுத்தாதபடி புருஷனை புருஷனாக பாவிக்கணும். தமிழ்ல சொல்லுவாங்க, ஹலோ கல்லானாலும் கணவன் சொல்றது
அடுத்த
அம்சம் என்ன தெரியுமோ? அவள் ஏழைகளுக்கு சிறுமியானவர்களுக்கு இறங்குறவளாக இருப்பார். ஹலோ அம்மா மாறு, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க. ஐயா மாதிரி கொஞ்சம் தாராள மனசு உள்ளவர்களா இருந்தா கைய பிடிச்சி இழுக்க கணக்க கொடுக்காது, இவ்வளவு கொடுக்கணுமா, கொஞ்சம் நிறுத்து அப்படி எடுத்து சொல்லாது. வரும்போது எதையும் கொண்டு வந்தோமா, போகும்போது எல்லாம் கட்டிட்டா போக போறோம். கண்ணை மூடும் போது எதுதான் நம்மோட வரப்போகுது? ஒன்றுமே வராது. ஐயோ பாஸ்டர் இதெல்லாம் எனக்கு தெரியும், அப்ப ஏன் அப்படி இருக்கிறோம்? ஏழைகளுக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீர்ப்பாய்ச்சுறவனுக்கு நீர்ப்பாய்ச்சப்படும். இன்றைக்கு நாம் மற்றவருடைய தேவைகளுக்கு உதவி செய்தால் ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்வில் நெருக்கடி வரும்போது ஆண்டவர் சில பேர் ஆயத்தப்படுத்தி வைப்பார் நம்முடைய தேவைகளுக்கு உதவி செய்ய. எலியா, ஹி வாஸ் மைட்டி ப்ரொஃபெட், இப்ப பசியோடு இருக்கிறார் ஆற்றங்கரையில். இப்ப ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்ச காகம், எனக்கு இந்த காகம் என்று தமிழ்ல போட்டிருக்குது. நான் யோசித்து பார்த்த, ஒருவேளை நம்ம நாட்டு காகங்களாக இருந்தா சாப்பாடை கொடுத்துட்டா என்ன செய்யும் என்பதை கொஞ்சம் கற்பனையே பண்ணி பாக்குது. இங்க காகங்களை தேடித்தான் கண்டுபிடிக்க வேண்டியது. இங்க இருக்க காகங்களாம் நல்லா படிச்ச காகம் போல இருக்குது. ஆனா நம்ம கண்ண கையில இருக்கதே பறிச்சுட்டு போகுதேயா, கையில இருக்கதே கொத்திட்டு போகுது நம்ம நாட்டுக்கா. ஆனா அற்புதம் என்னன்னா காகம் கொண்டு போய் எளியாக சாப்பாடு கொடுத்துருக்குதே பாருங்க எப்படி. அப்ப அவனுக்கு தேவை வரும்போது ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சு காகத்தை பயன்படுத்தி இருக்கார் பாருங்க. காகத்தையும் தேவனால பயன்படுத்த முடியும் பாருங்க. அல்லது போன முறை பார்த்த ஆவணக்கு செடியை என்ன அரிக்க வச்சு அந்த பூச்சி இருக்குது பாருங்க. தேவனான ஆண்டவர் ஒரு பூச்சியையும் பயன்படுத்துவார் பாருங்க, ஒரு மீனையும் பயன்படுத்துவார் மனுஷனுக்கு புத்தி உண்டு புத்தி உண்டாக்குவதற்கு பாருங்க. கழுதையும் பயன்படுத்தி இருக்காரு பாருங்க. ஏ உன்னையும் பயன்படுத்த முடியாது அதுதானே. பூச்சிய சொன்னாரு இதெல்லாம் அரிச்சு கொட்டேன்னு சொல்றது அரிச்சு கொட்டிட்டு. ஆனா மனுஷனுக்கு செய்யணும் சொன்னா அதே அரிக்கணும், அதான் பச்சையா இருக்குது, அதே இப்படி செய்யணும். மனுஷன் தான் பல கேள்வி. பூச்சி அரியெல்லாம் அரிச்சிடுது, மீன் மூன்று நாள் உள்ள வச்சிருன்னு சொன்னா அவன் மனுஷன் கேட்பான், எனக்கு மூணு நாளைக்கு வரை இந்த வச்சிருக்கிறது, இந்த பெரிய தொக்கையால எப்படி ஒரு கூட தொக்கையா தான் இப்படி இந்த மனுஷன் எப்படி நான் வச்சு எனக்கு இல்லாம இருப்பான். அதான் மீனை பாருங்க, சொன்ன உடனே கெட்டு உள்ளுக்கு வச்சு. கழுதை பாருங்க, தீக்கதை செய்யற மதி கெட்டு படிப்படி. சோ என்ன கவனிங்க, சிறுமையானவர்களுக்கு எளிமையானவர்களுக்கு இறங்குவலாக விடுங்க. புருஷ கொடுத்தா அவளை மறிக்காதே, அது உங்க சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பேங்கில சேர்த்து வச்சிருக்கிறது ஒருவேளை உங்க சந்ததிக்கு ஆசீர்வாதம் இல்லாம போகலாம். ஆனா கத்தருக்கு நீ கடன் கொடுப்பதாக இருந்தா ஆண்டவருடைய சந்ததிக்கு அது நிச்சயமாக ஆசீர்வாதமாக கொடுப்பார் என்பது சத்தியம். சிறுமைப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவன் பாக்கியவா. அவருடைய வியாதி படுக்கையில அவருடைய பெட்ஷீட் எல்லாவற்றையும் மாட்டி போடுவார். 41 சங்கீதம் எழுதி வச்சு சிறுமைப்பட்டவன் சிந்தை உள்ளவர். குடசாதியார் ஸ்திரீ ஏழைகளுக்கு சிறுப்பப்பட்டவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். ஆண்டவர் விசுவாசம். அடுத்த தினத்தின் அவருடைய சிறப்பு குணசாரியா ஸ்திரீ. இதை பாருங்க, 26 படிக்க, 26.
தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், போதகம் அவள் நாவில் மேல்.
கொஞ்சம் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். பாருங்க, குணசாரியான அடுத்த அம்சம் என்ன தெரியுமோ? இங்கதான் கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். குணசாரியான ஸ்திரீ தன் வாயை ஞானம் விளங்க தரப்பட கேக்குறேன். உங்க புருஷர் உங்களை பார்த்து உங்களை ஞானமுள்ள மறைவிட்டு சொல்ல முடியுமா? எப்படி கண்டதையெல்லாம் கதைச்சா அவர் ஞானமுள்ள ஒரு ஸ்திரியா இருக்க முடியாது. ஒருவர் பேசும்போது அவருடைய ஞானம் விளங்கும், ஒருவர் கதைக்கும் போது அவருடைய விவேகம் புரியும். அவைதான் சொல்றது, விவேகி தன் நடுகளில் எல்லாம் கவனமாக இருக்கிறார். தான் என்ன கதைக்கிறேன், என்ன செய்கிறேன், இதை குறிச்சு எப்பொழுது விவேகி ஒரு ஞானம் உள்ளவன் தன்னை குறிச்சு கவனமாக இருப்பார். விவேகம் இல்லாதவன் தான் தன்னை இருக்க கவனத்தை விட்டு அடுத்தவன் இருக்கு, அவன் அடுத்தவனையே கவனப்பான். அவன் எங்க போற, இவன் எங்க போற, அவன் அவரை கதைக்க, இவரை கதை, ஏன்னா அவனுக்கு என்னைக்கு விவேகம் இல்லை. ஆனா விவேகி தன் நடுகளில் எல்லாம் கவனமாக இருக்க, எங்க நான் சரிப்படுத்தணும், எங்கதை நான் செவ்வாய்ப்படுத்தணும், அவன் கவனமாக இருக்கிறான். பாருங்க, என்ன கவனிங்க, குணசாலியான ஸ்திரீக்குரிய அடுத்த அம்சம் என்னவென்றால் ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறார். இங்க பாருங்க, புருஷனுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுங்க, மட்டுமல்ல புருஷனை என்கரேஜ் பண்ணுங்க. எப்பவும் ஏதாவது சொல்லி அவங்களை பின்னுகளுக்கு கூட, ஒருவேளை மற்றவங்களோட புருஷன் மாதிரி உங்களோட புருஷன் திறமை இல்லாதவளாக இருக்கலாம். அதனால திறமை உள்ள புருஷனை கொடுத்து உங்க புருஷனை ஒப்பிட்டு பாரு, அவட பாரு, அவளோட புருஷனை பாரு, இவளோட புருஷனை பாரு, இப்படி எல்லாம் நாம நச்சரிச்சு கொடுக்கலாம். எனக்கு ஒன்று, எனக்கு ஒரு வேலையும் தெரியாது. போய் என்ன மிஞ்சின தாழ்மையை சொல்லல, ஒரு ஒரு ஏதாவது ஒன்று பூட்டுனாலும் சேர்த்திருக்க யார ஒரு ஆளு கோல் பண்ணு. எனக்கு தெரியாத அவங்க தெரிஞ்சவங்களை கொண்டு கேட்கிறேன், வெளியில போகக்கூடிய சவருக்கு பிள்ளைகளை கடி செய்யும். என்ன கவனிங்க, எனக்கு திசு எல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டாலும் அங்கேயும் பிரச்சனை தான் இருக்கு. சொல்றது தயவு செய்து கேளு, ஞானம் விளங்க நீ பேசுற வார்த்தைகள் உன் புருஷனை தைரியப்படுத்த, நீ சொல்ற வார்த்தைகள் உன் புருஷனை ஊண்ட கட்டணும், நீ சொல்ற வார்த்தைகளை உட படிஷன் ஆலோசனை கேட்கிறவனாக இருக்கணும். என் மனுஷத்துல நல்ல ஆலோசனை வரும். பலபல வந்து கதையாது, ஒருவர் பேசுறதுக்கு முதல் நீங்கள் பதவி பேசாதீங்க, அது ஞானம் இல்லாது. ஏனென்றால் காரியத்தை கேட்கும் முன் மறு உத்தரவு சொல்றது அது புத்தீனமாகவும் வெக்கமாகவும் இருக்கும் என்று நீதிமொழி சொல்லுது. ஒருவர் கதைச்சு அவன் கதைச்சு முடிவுரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க, நானும் அப்படித்தான், என்ன பிள்ளையும் அப்படித்தான், அது இப்படி விட்டை நடுவில் ஏதாவது போட்டு மட்டுமே சொல்றதை கொஞ்சம் கேளு, அது ஞானம், அது விவேகம். அப்ப ஞானம் விளங்க நீங்க உங்களோட வாய் திறப்பீங்களா இருந்தா உங்களோட குடும்பம் உங்களோட பூமி கட்டப்படும். பைபிள் என்ன சொல்ல தெரியுமோ, ஞானத்தினாலே வீடு கட்டப்படும். ஆகவே கண்டதையும் கதைக்காமல் நீங்க என்ன கதைக்கிறீங்கன்னு யோசிச்சு கதைப்பீங்களா இருந்தா அதற்கு பேர் விவேகம். நீங்க கதைச்சது பிறகு என்ன கதைச்சீங்கன்னு யோசிப்பீங்களா இருந்தா அது ஞானம் பாரு. ஆகவே கதைக்கிறதுக்கு முதல் நாம யோசிச்சு கதைக்கணும். கதைச்ச பிற்பாடு ஐயோ அப்படி என்ன கேளுங்க, இன்றைக்கு நாம் எல்லாரும் இதுல வளர்றோம். கத்தருக்கு முன்பாக நான் சொல்றேன், இன்று வரைக்கும் நாம் வேதனைப்படும், ஐயோ ஏன் இப்படி கதைச்சேன், ஏன் இப்படி சொன்னேன், இதை சொல்லாமட்டிருக்கலாம், இதை தவிர்த்திருக்கலாம் என்று பல இடங்களில் பல வேதனை. இங்க பாருங்க, நான் பிரசவம் பண்ணிட்டு வீட்டை போய் படுப்பேன், படுத்திருக்கும் போது இப்ப நான் திரும்ப எல்லாம் ரிவர்ஸ் பண்ணேன். அப்ப ஏதாவது ஒன்று நான் தவிர்த்திருக்கலாம் நினைச்சா நான் துக்கப்படுவேன், ஐயோ ஏன் ஆண்டு வரை இதை பேசுனேன், ஏன் இதை சொன்னேன், இதை தவிர்த்து இப்படி நான் இது ஒரு ஊழியக்காரனாக எனக்குள்ள இருக்கிற வேதனை கத்திருக்க விட சொன்னா. சுயமாய் பேசுறவன் தன் சுய மகமே தேர்றான், தன் அனுப்பினோடு மகமே தேர்றவனோ உண்மையுள்ளவனாக இருப்பான். என் புத்தியில இருந்து ஏதாவது உங்களை பேசிட்டு போறதால எனக்கு ஒரு நன்மை இல்லை. சபைக்கு அந்தந்த நேரத்துல என்ன தேவை என்பதை நான் உணர்ந்து ஆண்டவரத்தில் மண்டாடி பேசணும். அதான் தன் அனுப்பினோட மகமே தேர்றவனாக இருப்பான். அல்லது ஏதோ ஒரு பெரிய பிரசர் நீங்க வந்து நல்ல பிரசர் அது இல்லைங்க, எனக்கு தேவை ஆண்டவருக்கு ஏற்றபடி, தேவனுக்கு ஏற்றபடி பக்தி பிடித்த தேவையான வார்த்தை. சில சில பேருக்கு சில வார்த்தையை சில பேருக்கு பிடிக்காது, சில பிரசங்க சில பேருக்கு பிடிக்காது. எப்படின்னா நாம மனுஷர பிரசங்கம் பிரியப்படுத்துறது பிரசங்கமா இல்ல, ஆண்டவிடத்துல மண்டாடி தேவோட வார்த்தைகளை சபைக்கு சரியான நேரத்துல நாம அனுப்பணும். திருந்தவன் இடத்துல திருந்த வேணும், மாறவன் இடத்துல மாறணும். ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு தான் மாறணும். அவன் தான் உண்மையான ஒரு மனுஷன் பாரு, அவன் தான் உண்மையான ஒரு மனுஷி பாரு. குறைவுகள் உண்டு. அதே போல எல்லா மனிதத்தில் சில குறைவுகளும். எப்பையும் மனுஷிய பார்த்து கீழ்படி 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 என்று அதட்டி இருக்கக்கூடாது. கொஞ்சம் மனுஷன் நாம அன்பு கூறவும் கடவுப்பட்டிருக்கோம். ரெண்டு சரியா இருக்கு பாரு. புருஷன் மனுடத்தில் அன்பு கூறணும், மனைவி புருஷனத்துக்கு புருஷனுக்கு கீழ்படியும். திஸ் இஸ் ஃபேமிலி. அதை விட்டுட்டு எப்பையும் புருஷன் மனைவி பார்த்து கீழ்படி 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 எப்பயும் மனுஷி புருஷனை பார்த்து அன்பு கூறு அன்பு கூறு அன்பு கூறு. ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் சகரியா அளிச்சது. இன்னைக்கு இப்படிப்பட்ட வளர்ச்சி இல்லாதபடியா குடும்பங்களுக்கு குழப்பம். ஆனா வெளியில தெரியல. வரைக்கும் நாம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃபாக ரோட்டில் போய்க்கல, அல்லது எங்கேயாவது அலுவலக போய்க்கல, டோக்கர்ட்ட போய்க்கல, அதுல போய்க்கல, ஹஸ்பண்ட் வைஃபாக போவோம். பாக்குறவங்களுக்கு ஃபேமிலி. ஆனா உள்ள என்னங்க இருக்குது? மோதல், சண்டைகள். அங்க அணுவாயுதம் முடிவில் அதை விட பயங்கரமான ஆயுதங்கள் நம்ம வாயிலிருந்து புறப்படும் பாரு. குழப்பம். எங்க திருத்துறது, யார் திருத்துறது? வேசியத்தில் சொல்லி தர போறோம், அல்லது மாக்கத்தை இதெல்லாம் போய் கட்டிக்கொள்ள போறோமோ? அங்க நமக்கு ஆனா சபையில தான் ஆண்டோட வார்த்தைகளை நாம கற்றுக்கொள்ளணும். இங்கதான் ஆண்டோட வசனம் போதிக்கப்படும். சபையில இருக்க குடும்பங்கள் பலமாக சரி உரமாக இருக்கு. ஆண்டோட பரிசுத்த நாமத்தில் கடைசியாக குணசாலை திரை குறிச்சு ஒரு காரியத்தை சொல்லட்டுமோ? கடைசி வசனம் படிங்க. எத்தனையாவது வசனம் போது? 30 படிங்க.
சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள்.
கடைசி அம்சம் என்ன தெரியுமோ? குணசாலியான ஸ்திரி அவள் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியாக இருப்பார். இதை குறிச்சு விவரிக்கலாம், ஆனா எனக்கு நேரம் இல்லை. இப்ப என்ன கவனிங்க, சோ குணசாலியான ஸ்திரியை குறிச்சுதான் இத்தனை குறிப்பிட்டோன்னு. ஆனா புரோபோசல் சொல்லப்படுற ஏழு விதமான ஸ்திரியை குறிச்சு இப்போ ஒரு ஸ்திரியை குறிச்சுதான் இதுவரை சொல்லியிருக்கேன். ஆனா எனக்கு டைமும் அப் ஆயிட்டது. ஆனாலும் என்னென்ன ஸ்திரியை குறிச்சு சொல்லிடுறது அதை முடிச்சிட கவனிக்க. ரெண்டாவது ஸ்திரி என்ன தெரியுமா? மதிகேடான ஸ்திரி. அது 9:13 பார்ப்பீங்க. சொன்னா மதிகேடான ஸ்திரி அப்படி சொல்லப்பட்ட 14:1 பாத்தீங்க. சொன்னா புத்தி உள்ள ஸ்திரி. என்ன கவனிங்க, புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாளாம், புத்தி இல்லாதவளோ தன் கைகளாலே அதை இடிச்சு போடுறாளாம். ஆக நான் சொல்றேன் கேளுங்க, புருஷன் மனைவிக்கு தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை. ஆனால் என்ன, வீட்டை கட்டுகிற பொறுப்பு மனைவிடத்துல இருக்கு பாரு. ஒரு குடும்பத்தை கட்டுகிற ஒரு பெரிய பாரிய பொறுப்பு மனுடைய. ஏங்க புத்தி உள்ள ஸ்திரி வீட்டை கட்டுறாள், புத்தி இல்லாதவளோ இடிச்சு போடுறாள். அவர் குடும்பம் சரியாக சமாதானமாக இருக்க மனைவியோட பங்கு மிகப்பெரியது, மிகப்பெரியது. இதை குறித்து நான் சொல்ல முடியும். ஆனா லோத்திர மனைவி அவள் சரியாக இருந்திருந்தா இங்க இப்படிப்பட்ட தவறு நடந்திருக்காரு. அவள் உப்பு தூணாக மாறிவிட்டபடியால இங்க மிகப்பெரிய கேடான தவறு நடந்திருக்கு. அவள் தன் பொறுப்பை சரியா நடந்திருந்தா அவள் சந்தேகத்தை பாதித்திருக்காரு. நல்லா விளையாட சொல்றேன். ஆகவே ஒரு மனைவியானவள் அவள் தன் பொறுப்பில் இருந்து தவறும் போது அது சந்ததியையும் கூட பாதிக்கிற அளவுக்கு போகுது விபரீதமாக என்பதை விளையாடு. அவள் சொல்றது தயவு செய்து கேளுங்க. புத்தியுள்ள ஸ்திரியாக நீ இருந்து உன் வீட்டை நீ கட்ட வேணும். பொறுமையோட இருந்து உன் குடும்பத்தை நீ கட்ட தெரிஞ்சு கொள்ளணும். நீ சாந்தமுள்ள ஆவியோட இருந்து உன் குடும்பத்தை கட்ட நீ தெரிஞ்சு கொள்ளணும். நீ ஜெபம் பண்ணி மண்டாடி கத்தோட வார்த்தை வாசித்து ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து உன் குடும்பத்தை கட்ட நீ உன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கணும் என்று கத்தோட வார்த்தை நான் முன்னிட்டு உனக்கு சொன்னேன். ஆகவே உன் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களோ அல்லது அவ்வப்போது ஏற்படுகிற விரிசல்களோ அல்லது வாக்குவாதங்களோ இவைகள் தொடர்ந்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அவைகளை ஆண்டவர் விரும்ப இல்லை, ஆண்டவர் வெறுக்கிறார். அவர் தயவு செய்து மனைவியாக நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி போய் கொஞ்சம் தாழ்ந்து போய் கொஞ்சம் அமைதியாக சாந்த குணமாகி புருஷனை அணுகி பிள்ளைகள் அன்போடு நடத்தி தயவு செய்து ஜெபித்து கர்த்தர் நம்பி காரியம் நடத்து. என்றால் புத்தியுள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளால் காலை வெடித்து போடுற. அவ திரும்பவும் நான் சொல்றேன் கேளுங்க, ஸ்திரீயுடைய பொறுப்பு மனைவியுடைய பொறுப்போட தாயுடைய பொறுப்பு தான் குடும்பத்துல மிகப்பெரிய சொல்றேன். இவரு சொல்லலாம், ஆனா எனக்கு நேரம் இல்லை. எனக்கு அவ நீங்க அடுத்த ஸ்திரீ என்ன தெரியுமா? அடுத்த ஸ்திரீ நாலாவது ஸ்திரீ, நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ. 11வது அதிகாரம் 16வது வசனம், நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாளாம். போகட்டும், இந்த நாட்டை இது தேவையான வார்த்தை தான், ஆனா எனக்கு நேரம் இல்லை. நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ 11-16. அஞ்சாவது தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீ 31-30. அடுத்தது தெரியுமா? ஆறாவது, கோபக்காரியும் சண்டைக்காரியுமான ஸ்திரீ. இதெல்லாம் நான் புத்திரந்து பேசல, உங்க பைபிள் இருக்குது, வேண்டுமென சொல்றதுல போட்டு பாருங்க. அது 21:19 இருக்குது. 21:19-9 கோபக்காரியும் சண்டைக்காரியான ஸ்திரீ. ஏழாவது ஸ்திரீ, அது ஒரு சாதி ஸ்திரீ. அதாவது 5:3, 20வசனத்துல பாத்தீங்கன்னா பரஸ்திரி கவனிங்க. ஏழு விதமான ஸ்திரீகளை குறிச்சு வேதம் சொல்லுது. இவரை கவனிங்க, சகரியாகவும் எலிசபெத்தும் இருபரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன்ஸ் பண்ணிருக்காங்க, ஊழியத்துல பலன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆகவே இப்படிப்பட்டவங்க இடத்துல இப்படிப்பட்டவர்களுக்கு தான் யோவான் சானகன்ற ஒரு பெரிய ஒரு தீக்கதரிசி ஆண்டவர் கட்டணம் சொன்னார். தயவு செய்து கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. குடும்ப வாழ்க்கையை கட்டுங்க, குடும்பத்துல சமாதானமாக்க இருங்க. நல்ல குடும்பங்கள் தான் நல்ல சபை. எங்க கோண கட்டுக்கோ சரிப்படுது எனக்கான காரியங்களை பேச நேரம் இல்லை. தயவு செய்து கேளுங்க, குடும்பத்தை சந்தோஷமாக வச்சிருக்கிறது கூட பொறுப்பு, சமாதானமாக வச்சிருக்கிறதுல தாய்பாருக்கு மனைவிபாருக்கு பாரிய பங்கு இருக்கு. அதே போல புருஷன்மாரும் மனைவிமாரும் மதிச்சு அவங்களை அன்பு கொடுந்து, ஏதோ வேலை செய்கிற யந்திரங்கள் போல நடத்தாமல் தயவு செய்து மனைவிமாரில் அன்பு கொடுந்து குடும்பத்தை தயவு செய்து கவனிச்சு நல்ல குடும்பங்களா வாழுங்க, பக்தி உள்ள குடும்பம் வாழுங்க. நம் ஆண்டவர் இயேசு குடும்பத்துக்கு தலையாக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுடைய ஆளுகை அதிகார குடும்பங்களுக்கு பூர்ணமாக இருக்கட்டும். சமாதானம் கொடு, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஊழியம் செய்யுங்க, குடும்பமாக கத்திரிக்கொண்டு வாழுங்க. அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கு. தயவு செய்து கருத்தா வைங்க. இந்த சமுதாயத்துக்கு நீங்களும் நானும் தான் சாட்சி. ஆண்டவர் இயேசுடைய நாமம் நம்ம குடும்ப வாழ்க்கையிலே மகிமைப்படுவதா. கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைப்பட்டார். வழிமின்றி ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம்.